ஒற்றுமையா ஒற்றுமையா பெருமளையாக கரப்புங்கையா கரப்புங்கையா எங்க வாழ்க்கைய ஒற்றுமையா ஒற்றுமையா பெருமளையாக கரப்புங்கையா கரப்புங்கையா எங்க வாழ்க்கைய ஒற்றுமையா ஒற்றுமையா பெருமளையாக கரப்புங்கையா கரப்புங்கையா எங்க வாழ்க்கைய உண்மை போல் மலையுண்டாக்கும் தேவர்கள் உண்டோ வானம் தானாகவே பழையம் பொழியுமோ உண்மை போல் மலையுண்டாக்கும் தேவர்கள் உண்டோ வானம் தானாக பழையம் பொழியுமோ நீரல்லவோ நீரல்லவோ பெருமளையாக கரப்பு கையா கரப்பு கையா எங்க ஒற்றுமையா ஒற்றுமையா பெருமளையாக கரப்பு கையா கரப்பு கையா எங்க வாழ்க்கை ஒற்றுமையா ஒற்றுமையா பெருமளையாக கரப்புங்கையா கரப்புங்கையா எங்க வாழ்க்கைய ஒற்றுமையா ஒற்றுமையா பெருமளையாக கரப்புங்கையா கரப்புங்கையா எங்க வாழ்க்கைய எங்களை நிரப்புகிற ஆவியானவரே பாத்திரங்களை நிரப்புகிற தேவ ஆவியானவரே ஒற்றுமையா ஒற்றுமையா ஆவையா ஒற்று வறண்ட நிலங்கள் செழிப்பாய் மாறட்டுமையா வறண்ட நிலங்கள் செழிப்பாய் மாறட்டுமையா ஆவிக்குரிய வறட்சியெல்லாம் மாறட்டுமையா ஆவிக்குரிய மறட்சிகள் எல்லாம் மாறட்டுமையா ஒரு செழிப்பு உண்டாகட்டுமே ஒரு ஆவிக்குரிய புரட்சி உண்டாகட்டுமே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டுமே பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல என்னுடைய ஆவினால் என்னுடைய ஆவினால் என்னுடைய ஆவினால் என்னுடைய ஆவினாலே ஆகுமென்றவரே ஆகட்டும் ஐயா உம் பெருச்சித்தம் ஆகட்டும் ஐயா எங்கள் மத்தியிலே உம் சித்தம் ஆகட்டும் ஐயா தகப்பனே ஆண்டவரே தீரங்களை காண்கிற தேவனையா தீரங்களை காண்கிற தேவன் தகப்பனே ஒரு உயிர்மூச்சி உண்டாகட்டும் ஐயா ஒரு உயிர்மூச்சி உண்டாகட்டும் ஐயா உலந்த எலும்புகள் போல கிடக்கிறவர்கள் ஐயா உயிர் பெறட்டும் ஐயா உலந்த எலும்புகள் போல கிடக்கிறவர்கள் பள்ளத்தாக்கில உலந்த எலும்புகள் போல இருக்கிறவர்கள் அனலுமில்லாம குளிருமில்லாமல் இருக்கிறவர்கள் அனலுமில்லாம குளிருமில்லாமல் இருக்கிறவர்கள் எது வெதுப்பாய் இருக்கிறவர்கள் தான் ஆண்டவரே ஓ உம்முடைய ஆவியை ஊட்டுங்கய்யா உம்முடைய ஆவியை ஊட்டுங்கய்யா ஆண்டவரே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஐயா ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஐயா வாழ்க்கையில் ஒரு திருப்பம் உண்டாகட்டும் ஐயா உம்மை தேடுகிற உணர்வு உண்டாகட்டும் ஐயா உமக்காக வாழ்கிற வாஞ்சை உண்டாகட்டும் ஐயா இயேசுவே என்னை நோக்கி கூப்பிடு என்றவர் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன் என்று சொன்னவர் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் எல்லாருமே ஆண்டவரே தடைகள் நீங்கட்டும் ஐயா தடைகள் நீங்கட்டும் ஐயா உம்மை தேடுவதற்கு இருக்கிற தடைகள் நீங்கட்டும் ஐயா தடைகள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தில் தடைகள் உடைவதாக இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக தேவனை தேடுகிற ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் தடைகள் உடைவதாக தடைகள் உடைவதாக இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக ஐ ஸ்பீக் அ டோட்டல் டெலிவரன்ஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் சத்துருவின் தடைகளை உடைகிறோம் அந்தகார வல்லமைகளை உடைகிறோம் சத்துருவின் தடைகள் உடைவதாக விசாசின் வல்லமைகள் உடைவதாக இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் நாமத்திலே ஒரு விடுதலை உண்டாவதா? ஓ வாழ்வு இயேசுவின் நாமத்திலே, ஓ இயேசுவின் நாமத்திலே. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்மை தேட முடிய தேடுவதற்கு இருக்கிற தடைகள், உம்மை நெருங்குவதற்கு இருக்கிற தடைகள், உமக்காக வாழ இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கட்டும் ஐயா. ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஐயா, ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஐயா. உம்முடைய ஜனங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஐயா, ஒரு புத்துணர்ச்சி உண்டாகட்டும் ஐயா, உம்மை தேடுகிற உணர்வு உண்டாகட்டும் ஐயா. ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், ஆவியான தேவனே, ஆவியான தேவனே, எங்கள் எல்லாரையும் அறிந்திருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய சித்தம் எங்கள் மத்தியில செய்யப்படட்டும் ஐயா. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படட்டும் ஐயா, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் எங்கள் வாழ்விலே பரிசுத்தப்படுவதாக, சபையில உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், ஹோலி ஸ்பிரிட், நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்தாக. வெள்ளம் போல சத்துரு வந்தால் கர்த்தருடைய ஆவியானவரவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று எழுதியிருக்கிறது. அருமையாண்டவரே, அருமையாண்டவரே, எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் ஐயா, நீர் எங்களை நடத்துகிற கண்மலை, எங்களை காக்கிற கண்மலையே, உபக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உபக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டுக்கும் எங்களை கொண்டு வந்தவரே, இதுவரைக்கும் எங்களை நடத்தினவரே, இனிமேலும் நடத்தி வரப்பா, இனிமேலும் காப்பீர் ஐயா, கண்மலையே ஸ்தோத்திரம், உபக்கு ஸ்தோத்திரம், உபக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எல்லாவற்றை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையில் மகிமைப்படுத்தியிருக்கலாம், உம்முடைய வசனத்தை அடுப்பிலே குணமாக்குறேன் எழுதப்படு தெய்வமே, உம்மை நான் மன்றாடி கேட்கிறேன், இதனாலே உம்முடைய சித்தம் எங்கள் மத்தியிலே செய்யப்படட்டும், உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே பரிசுத்தப்படட்டும். உம்மை பரிசுத்த ஆவியானவர் பரிபூர்ணமாய் நீர் எங்களை ஆளுகை செய்யப்படும் என்று வந்தார். இயேசு தாபத்தில் வேண்டிக் கொள்வது நல்ல பிதாவை. தாபலாரும் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 27வது அதிகாரம், கம் வித் மீ ப்ளீஸ், புக் ஆஃப் ஆக்ட்ஸ், 27வது அதிகாரம். ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லும் பொழுது இப்படியாய் சொன்னார், என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கும். 66:2 கொடுக்கப்படி, ஏசாயா 66:2 அவ்வாசியர்,
என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிரிச்சிட்டதனால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன்.
சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். என் வசனத்துக்கு பயப்படுறவர்களையே நான் நோக்கி பார்ப்பேன். பக்தி உள்ளவர்களாக இருக்கலாம், பல வருஷம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ஆவிக்குரிய அறிவு உள்ளவர்களாகவும் இருக்கலாம், அல்லது அறிவு பெருத்தவர்களாகவும் இருக்கலாம். தேவனுடைய வாய் என்று வருகிற வார்த்தை என்ன தெரியுமோ, என் வசனத்துக்கு நடுங்குறவரையே நான் நோக்கி பார்ப்பேன். ஈஸிலி வி கேன் சே லோர்ட் வி லவ் யூ. இலகுவாக நாம் சொல்லலாம், இயேசுவே நான் உண்மை நேசிக்கிறேன். நம்ம எல்லாரும் அப்படி சொல்ல வேண்டும் என்று நான் ஆண்டவருக்குள் விரும்புகிறேன். அதான் தேவன் விரும்புகிற காரியம், தன்னுடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களாக பயப்படுவதாக இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரியவே, சவுல் என்கின்ற ராஜா 2வது ஆண்டிலேயே பாதை மாறி போய்விட்டார், திசை மாறி போய்விட்டார். அவனை குறித்து தேவ வார்த்தை என்ன தெரியுமா, நீ என்னுடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால், நான் உனக்கென்று அனுப்பின வார்த்தையை நீ புறக்கணித்தபடியால், நான் உனக்கென்று அனுப்பின வசனத்தை நீ புறக்கணித்து தள்ளினபடியால், நானும் உன்னை ராஜாவாக இராதபடி புறக்கணித்தடினேற்போம். நான் தான் உன்னை தூக்கி எடுத்தேன், உன் பார்வைக்கே சிறியவனாக நீ இருந்தபோது, சிறிய கோத்திரத்திலே நீ, பெஞ்சமின் கோத்திரத்தில் இருந்தபோதும், நீ நினையாது இருந்தபோதும், நானே உன்னை தூக்கி எடுத்து
ராஜாவாக அபிஷேகம்படி என் ஜனத்தை ஆளுகை செய்கிற அதிகாரத்தை உனக்கு கொடுத்தேன். ஆனால் நீயோ உன்னை அழைத்து அபிஷேகம் பண்ணின என்னை மறந்து என் வார்த்தைகளை என் வசனத்தை நீ அவமதித்தபடியால், என் வார்த்தைகளை நீ புறக்கணித்தபடியால், என் வசனத்தை நீ புறக்கணித்தபடியால் நானே உன்னை அபிஷேகம் பண்ணினேன். இப்பொழுது நானே உன்னை புறக்கணித்து தள்ளுகிறேன். போ. 40 ஆண்டுகள் சவுல் ராஜ்யத்தை ஆண்டென்ன, தேவன் அவனோடு இல்லை. 40 வருஷம் அவன் ஜனங்களை ஆளுகை செய்தென்ன, தேவனோடு அவனுக்கு உறவில்லையே. 40 ஆண்டுகள் அவன் அரசாட்சியில இருந்தென்ன, தேவனுடைய வல்லத்தில் அவனுக்கு இல்லையே. சிந்தித்து பாருங்கள். ஈட்டில் அவனுடைய முடிவு பரிதாபம். நான் அறிந்ததே, நான் மறைந்ததே. ஆகவே நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு யோவான் 10:27 வசனத்தில் நம்புகிறேன். இயேசு இப்படியாய் சொன்னாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு சுமிவன். My sheep will hear my voice. என் ஆடுகளை நான் அறிந்தும் அவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். தேவனால் யோவான் 8 சொல்லும் பொழுது, தேவனால் பிறந்தவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறார். என்னுடைய வேண்டுதலும் என்னுடைய மன்றாட்டு தேவனுக்கு முன்பாக நமது சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீங்களும் நானும் கூட தேவனுடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களாக இருக்கணும். தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவருடைய வசனத்துக்கு விட்டுக் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். இன்னும் ஒருபடி மேலே போனால், தேவனுடைய வசனத்துக்கு நம்மை விட்டு கொட்டவர்களாக இருந்து விட்டாலும் நலமாக இருக்குமே. எனக்கு அருமானவர்களே, நம்முடைய ஆவி தேவனுடைய வசனத்தை வரும்பட்டு புதிதாய் பிறந்த குழந்தை போல திருவசமான களங்கம் இல்லாத ஞான பாலாகிய தேவனுடைய வசனத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் பொறுப்பு உள்ளவர்களாக இருக்கவும். அப்பொழுதுதான் நாம் தேவனுக்குள்ளே வளர முடியும். அப்பொழுதுதான் நாம் தேவனுக்குள்ளே தேற முடியும். அப்பொழுதுதான் நாம் தேவனுக்காக மாற முடியும். அப்பொழுதுதான் நாம் தேவனுக்காக எதையாவது செய்ய முடியும். ஏதோ அறுவரை படிக்கிற பிள்ளைகள் போல நாம் இருந்திடக்கூடாது. வருஷம் போக போக நாம் தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். இதை தேவன் விரும்புகிறார். ஆகவே தான் சொல்றேன், அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கட்டத்தில் இப்படியாய் சொன்னார், தேவனை அல்லது அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன், மட்டுமல்ல குப்பையாக நினைக்கிறேன். அதுக்கு மேல வாசித்து பார்த்தா அவனுக்கு ரோமன் சிட்டிசன்ஷிப் எல்லாம் இருந்திருக்கு. அது மாத்திரம் அவன் பெரிய படிக்கப்பட்டதாரியவன். நியாயப்பிரமாணத்தில் அவன் ஸ்கோலா, சனகரி சங்கத்தில் அங்கத்தவன், எல்லாரும் பார்க்க அதிகமாக தேவ வழிபாடுகளை பெற்றவன், வேதத்தில் கிட்டத்தட்ட 13 நிருபங்களை எழுதின பாக்கியத்தை பெற்றவன், தேசம் தேசமாக தெரிந்து சத்தியத்தை அறிந்த தேவ மனிதன் சொல்லுறாரு, இவ்வளவு வெளிப்பாடுகளை பெற்று இவ்வளவு தேவனை அறிகிற அறிவை பெற்று அவருடைய வாயிலிருந்து பார்த்து வார்த்தை தெரியுமா, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டப்பட்டு விட்டேன், குப்பை. இன்னைக்கு மனுஷனுக்கு எல்லா அறிவும் இருக்குது, ஆனா தேவனை குறித்த அறிவு தான் இல்லை. ஒரு சின்ன பிள்ளைய மடுங்க, 10 வயசு 8 வயசு 10 வயது பிள்ளைக்கும் இப்ப பாருகிற நவீன ஹண்டிகளை எப்படி இயக்கிறது, கேமரா எப்படி இயக்கிறது, கம்ப்யூட்டர் எப்படி இயக்கிறது, தே நோஸ் எவ்ரிதிங். நமக்கு தான் தெரியல, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அறிவு வளருது, அறிவு பெருகி போகுது, ஆனா தேவனை குறித்த அறிவு தான் குறைஞ்சு போகுது. ஆகவேதான் உலகத்துல அழிவு பெருகி கொண்டிருக்கு. மனுஷனுக்கு அறிவு பெருத்தாலும் உலகத்துல அழிவு பெருகி கொண்டிருக்கு. மனுஷனுக்கு அறிவு பெருத்தாலும் உலகத்துல பயங்கரம் கூத்தாடி கொண்டே இருக்கு. மனுஷனுக்குள்ள அறிவு அவனுக்கே இன்றைக்கு அழிவை உண்டு பண்ணி கொடுக்கிறது. ரஷ்ய தேசத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பண்டிதர் சொல்லுகிறார், என் பேர பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். அர்த்தம் என்ன, இனி ஒரு அணுவாயுத யுத்தம் இந்த உலகத்தில் வெடிக்குமாக இருந்தால் அதன் முடிவு அதன் விளைவை விவரிக்க முடியாது என்று சொல்றார். எனக்கு அறிவு மனிதனுடைய அறிவு இதை உலகத்தை ஒரு அழிவுக்குள்ளே கொண்டு போறது. ஆனால் நாமும் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். இதை தேவன் விரும்புகிறார். ஆகவே தேவனுடைய வசனத்துக்கு நாம கருத்தாய் செவி கொடுக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு என்ன பேசுவார், இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசுவார், என்ன பேசுவார்? கர்த்தாவே நீர் சொல்லும், இதோ அடியேன் கேட்கிறேன். என்ற சாபுவல் போல நாம் தேவ சமூகத்தில் இருப்பவாக இருந்தால் தவறவுள்ள ஆத்மாவை நன்மையான திருப்தியாகிற கத்தர் அவை ஒருபோதும் வறுமையாக தரும். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அதுபோல நம்ம ஒருவரையும் ஆண்டவர் வறுமையாக அனுப்பப்பட்டார். படிக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27 அதிகாரம் 1 வசனத்தின் வாசி.
நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பலேறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து பட்டணத்தாரை சேர்ந்த ஜூலியு என்னும் பேர் கொண்ட 100 அதிபதியினிடத்தில் ஒப்புவித்தார்கள். அதிரமித்தியம் ஊர்கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரைபிடித்து ஓட வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டோம். மக்கதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தாராகிய அரிஸ்தர்க்கு எங்களுடனே கூட இருந்தான். மறுநாள் சீதோன் துறைபிடித்தோம். ஜூலியு பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்தில் போய் பராமரிப்படையும் படிக்கு உத்தரவு கொடுத்தான். அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடியினால் சீப்ருவின் ஒதுக்கிலே ஓடினோம். பின்பு சிசிலியா பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டு மீராப்பட்டணத்தில் சேர்ந்தோம். இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை 150 அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினான்.
அப்போஸ்தலனாகிய பவுலின் கடைசி பிரயாணம் இந்த கப்பல் பிரயாணம். இந்த பாதிக்குள்ளே நாம் போகும்போதெல்லாம் என் மரம் அலைப்பாயா, நம்ம போகணும் ஒரு பாடுள்ள மனுஷன். பட் ஆண்டவர் இயேசு மேலே கொண்ட அனாதி அன்பினால் தேசம் தேசமாக தெரிந்து பட்டணம் பட்டணமாக அலைந்து அவர் ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். பரித்தும் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாக அறிவித்ததன் நிமித்தம் கைது செய்யப்பட்டு கைதி போல கட்டப்பட்டு விலங்கிடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பவுல் ஒரு கட்டத்திலே ராயனுக்கு அபயப்படுகிறார். சோ இதற்கு பிற்பாடு அவருடைய ராயனிடத்திலே இத்தாலிய தேசத்துக்கு அனுப்புவதற்கு பெஸ்து என்கிற தேசாதிபதி முடிவு செய்கிறார். அவ்வளவாக அப்போஸ்தலனாகிய பவுல் 27 அதிகாரத்தின் 1 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது கப்பல் ஏறுகிறார். ஒரு கைதி போல கப்பல் ஏறுகிறார். செய்த குற்றம் என்ன? இயேசுவை பிரசங்கம் பண்ண. குற்றமில்லாத அந்த மனிதன் குற்றவாளிகள் போல கைகள் கட்டப்பட்டு கப்பல் ஏறுகிறார். இந்த கப்பல் பிரயாணத்தை நாம் கீழ்ப்பகுதியில் வாசிக்கும் பொழுது வெகு கடினமாக இருக்கும். ஆகவே கடினமான கப்பல் பிரயாணம் என்கின்ற தலைப்பில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இந்த பிரயாணத்தில் இருந்து ஒரு 6 அல்லது 7 குறிப்புகள் நான் கற்றுக்கொண்டதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாமும் ஒரு நோக்கத்தோடு வாழ வேண்டும் என்கின்றதே இந்த செய்தியின் நோக்கமாகும். வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட பின்பாடும் நோக்கமில்லாமல் வாழுகிறவர்கள் ஏராளம். நீங்களும் நானும் அப்படி இருந்திராதபடி, ஏதோ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வாழ்ந்திராதபடி, ஏதோ இயேசு என்னை சந்தித்தார் என்று வாழ்ந்திராதபடி, நீங்களும் நானும் ஒரு நோக்கத்தோடு வாழ வேண்டும் என்கின்றதன் அடிப்படையில் இப்படியாய் ஒரு செய்தியை பேச வேண்டும் என்று விரும்பினேனோ தேவன் அறிவார். போகட்டும். ஆகவே இந்த கப்பல் பிரயாணம் அவருக்கு கடினமாகவே இருந்தது. இதுதான் அவர் செய்த கடைசி பிரயாணம். சோ சரித்திர குறிப்பின்படி இவர் இந்த கப்பல் பிரயாணத்தில் போய் அவர் இத்தாலிய தேசத்தில் இறங்கும் பொழுது இறங்கின பின்பாடு சோ சில ஆண்டுகள் அவரை விடுதலை செய்திருக்கிறார்கள். அதாவது கிபி 63 அப்போஸ்தலனாகிய பவுல் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறார். பிற்பாடு திரும்பவும் 67 அவர் திரும்பவும் கைது செய்யப்பட்டு ரோம ராயனாக இருந்த நீரோ மன்னர் காலத்திலே அவர் கழுத்து வெட்டப்பட்டு இரத்த சாட்சியாக மறித்தார் என்று சொல்லி பாரம்பரியங்கள் சொல்றது. சோ இந்த ரோம் நகரத்திலே அவர் போகிறதுக்கு முன்பாடு பல ஆண்டுகளுக்கு முன்பே ரோமருக்கு எழுதின நிருபத்தை அவர் எழுதியிருக்கிறார். ரோமுக்கு போக வேண்டும், அங்கும் ரோமாபுரியிலும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய விருப்பம் அவருக்குள்ளே ஏற்கனவே இருந்திருக்கிறது. சோ இந்த ரோமாவிலே அவர் போய் இருந்த காலத்திலேதான் அநேக கடிதங்களை எழுதியிருக்கிறார் என்று சொல்லி சரித்திரம் சொல்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கு. சொல்ல வர காரியம் என்னவென்றால், இந்த கடைசி கப்ப பிரயாணத்திலே அவர் ஆண்டவருக்காக பட்ட பாடுகள் வேதனைகள் அதிகமாக இருக்கிறது. எனக்கு அறிவார்களே, ஏன் இந்த பிரயாணம் நம்பர் ஒன், நான் சொல்ல போற குறிப்புகளிலே முதலாவது குறிப்பு, ஏன் இந்த பிரயாணம், அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் இப்படி ஒரு பிரயாணத்தை அவர் மேற்கொண்டார். சோ என்ன கேட்டீங்களா இருந்தால், இதுதான் தேவனுடைய திட்டம், இதுதான் தேவனுடைய நோக்கம். கைதி போன்ற அவர் ரோமாவுக்கு செல்ல வேண்டும், அங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமும் தேவனுடைய நோக்கமுமாக இருந்தது. ஆகவே அவர் கப்பலேறி எங்கே போக வழிகிறார், இத்தாலியாவுக்கு போறதுக்கு வழிபடுறார். ஆகவே இந்த பிரயாணம் எதற்காக என்று சொல்லி கேட்டால், இது தேவ சித்தத்திற்காக, தேவ நோக்கத்திற்காக என்பது தெளிவான பதிலாக இருக்கும். 23 ஒரு வசனத்தை சீக்கிரப்படுங்க, 23:11 அதே அப்போஸ்தலர்கள் 23:11.
அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுத்து,
நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் ரோமாபுரியிலும் சாட்சி கொடுக்கும் சொல்லி ஏற்கனவே ஆண்டு திட்டமாக பவுலுக்கு அறிவித்திருந்தபடியால், தேவன் தனக்கு கொடுத்த அனாதி திட்டத்தின்படியே அவர் எங்கே கப்பல் ஏறுகிறார், இத்தாலியா தேசத்துக்கு போவதற்காக. எனக்கு அறிமானவர்களே, அது கடுமையான ஒரு கப்பல் பிரயாணம் தான். நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், எனக்கு அப்படிங்க, தேவ சித்தத்தின்படி தேவ திட்டத்தின்படி அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல் ஏறுகிறார். அந்த கப்பல் பிரயாணம் அவருக்கு மிகவும் கடினமாக இருந்ததுதான். நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், சில நேரங்களிலே தேவனுடைய சித்தம், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது இலகுவானது ஒன்று அல்ல. நல்ல விலை கொடுங்க. சில நேரங்களிலே தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறது என்பது இலகுவானது ஒன்று அல்ல. இன்றைக்கு ஜனங்கள் இலகுவானவைகளை செய்கிறதுக்கு அநேகர் ஆயத்தம். என்னை பாதிக்காமல் இருக்கிற ஒன்றுகளே நான் பங்கு பெற்றதுக்கு எனக்கு ஒன்றும் தடை இல்லையே. என்னை கஷ்டப்படுத்தாத ஒன்றிலே நான் கலந்து கொள்வதற்கு எனக்கு பிரச்சனை இல்லையே. ஆனால் என்னுடைய வாழ்க்கையை பாதிக்கிற, நான் கஷ்டத்துக்கு உள்ளாகிற, நான் நெருக்கப்படுகிற ஒரு கட்டத்திலும் தேவ சித்தத்தையே நான் நிறைவேற்றுவேன், இதுதான் தேவனுடைய நோக்கம் என்றால், இதுதான் தேவனுடைய சித்தமா இருந்தால், என்ன கஷ்டத்திலும் என்ன நெருக்கத்திலும் என்ன பாடுகளும் அதை நிறைவேற்ற நான் தயார் என்று சொல்லுகிற மனிதர்கள் இன்றைக்கு எங்கே? எந்த ஊழியத்தை செய்தாலும் எங்கு போனாலும் இலகுவாகவும் சுகமாகவும் அதை செய்ய வேண்டும் என்று பெரும் பொறுப்புகள் ஏராளம் உண்டு. ஆனால் இந்த தேவ மனுஷனோ, அவருக்கு அது நோக்கம் இல்ல. என்னமாக இருந்தாலும் தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், தேவன் என்னை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும், என்னை அவர் பிடித்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். அது கடினமான கப்பல் பிரயாணமாக இருந்தாலும், அது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தாலும், அது எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தாலும், தேவ திட்டத்திலே குறைவுகளை அனுபவித்தாலும், கடல் அலைகளிலே தத்தளித்தாலும், தேவ திட்டத்தை எப்படியாவது நான் நிறைவேற்றி ஆகுவேன் என்கின்ற ஒரு தேவ மனிதன் அதன் அடிப்படையிலே அவர் என்ன செய்கிறார், கப்பலுகிறார். ஆகவே நான் திரும்பவும் சொல்ல வர காரியம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளுக்கு அல்லது தேவனுடைய ஊழியர்களுக்கு சில நேரத்திலே தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது இலகுவானது ஒன்று அல்ல. ஆனால் இன்றைக்கு தேவன் தேடுகிற மனிதர்கள் எந்த சூழ்நிலையிலும், எந்த சந்தர்ப்பத்திலும், எப்படியான கடினமான சூழ்நிலையிலும் தன் சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிற தேவ ஊழியர்களை தேவனுடைய கண்கள் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்க சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு பயப்பட உண்டாவதாக. இப்படியாக நாம் பார்க்கும் பொழுது, நாம் ஆண்டவர் இயேசுவும் இப்படியாகத்தான் அவரும் வாழ்ந்தார். என்ன, ஒரு கட்டத்தில் இயேசு ஜெபிக்கிறார் இல்லையா, பிதாவே இந்த பாத்திரம் கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தப்படி அல்ல உம் சித்தப்படி ஆகட்டும். சோ அதுக்கு முதல் அவர் இரத்த நாடங்கள் வெடித்து இரத்த வியர்வு சிந்தி இருக்கிறார். ஏன், தான் படப்போகிற பாடுகளை, இயேசு கிறிஸ்து தான் படப்போகிற பாடுகளை முதல்ல அவர் யோசித்த போது அவருடைய என்ன நரம்புகள் வெடித்து, இரத்த நாளங்கள் வெடித்து, இரத்த வியர்வை ரத்தமாக வெளியே கொட்டியிருக்கு. அப்படியானால் இயேசு பாடுபடுவதற்கு முன்பே உளவியல் ரீதியாக அவர் அதிகமாக வேதனை அனுபவித்திருக்கார் என்பது வெளிப்படை. ஆகவே அவ்வளவு வேதனைகள் அவருடைய உள்ளத்திலே பெருகின போது அவருடைய இரத்த நாளங்கள் வெடித்து அவர் ரத்தம் சிந்தினார் சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோமே. அவர்தான் இயேசு ஒரு இடத்துல இப்படியாய் சொன்னாரு, நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அதுவரை எவ்வளவு நெருக்கப்படுகிறார். சொல்றது யாரு? இயேசு. நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது என்ன ஸ்நானம்? அதுதான் சிலுவை மரணம். நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அதுவரை எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். சோ கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகட்டும், ஆனாலும் என் சித்தப்படி அல்ல உம்சித்தப்படி. பாத்திரம் கசப்பானது தான், ஆனா கொடுக்கிறவர் பிதாவல்லவோ, அதுல பானம் பண்ணாதிருப்பேனோ. பாத்திரம் கசப்பாக இருந்தாலும் கொடுக்கிறவர் பிதாவல்லவோ, இதிலே நான் பானம் பண்ணாதிருப்பேனோ. எனக்கருமான குலே, இயேசுவே நமக்கு முன்மாதிரி. இதைத்தான் பரிசுத்த பவுல் பின்பற்றினாரோ. எனக்கருமானவர்களே, நம்முடைய வாழ்விலே தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய நோக்கத்தை, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் கிரயம் செலுத்துவதாக இருக்க வேண்டும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்றும் என்னை பாதிக்கக்கூடாது, ஒன்றும் என் குடும்பத்தை பாதிக்கக்கூடாது, ஒன்றும் என் கௌரவத்தை பாதிக்கக்கூடாது, ஒன்றும் என் சுகபலத்தை பாதிக்கக்கூடாது. ஆனா தேவ சித்தத்தை நிறைவேற்றும் என்று சொல்லுவோமாக இருந்தால் தேவன் நம்மை நம்பி ஒரு காரியத்தை ஒப்புக் கொடுப்பது எப்படி? சோ எதை நான் இழந்தாலும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன். பாடுகள் வந்தாலும் பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு நியமித்த ஓட்டத்தை நான் ஓடி முடிப்பேன். யாரு கைவிட்டாலும் ஆண்டவரே நீர் எனக்கு நியமித்ததை நான் செய்து முடிப்பேன். அப்படி என்று எழும்புகிற, அப்படி ஒப்புக் கொடுக்கிற தேவ மனுஷங்களை வைத்துத்தான் தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்லுகிறேன். எனக்கு அறிமானவர்களே, நான் சொல்ல வரும் ஒட்டுமொத்தமான காரியம் என்னவென்றால், சில வேளைகளிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றது என்பது நமக்கு இலகுவான காரியம் இல்லை. ஆனால் பொதுவாக நம்முடைய மனம் இலகுவானவைகளை செய்யத்தான் நாடும். பாருங்க, சபையில கூட ஆண்டவுடைய ராட்சிய பணியில, ஊழிய பணிகளிலே இலகுவானவைகளை செய்ய பலருக்கு விருப்பம் உண்டு. ஆனால் கஷ்டமான பகுதிகளுக்குள்ளே போய் தங்களை ஊட்டி, தங்களை கொடுத்து, தங்களை இழந்து செய்கிற தேவ ஊழியர்களை தேவனுடைய உள்ளம் தேடுகிறது என்று என் உள்ளத்திலே அதிகமாக நான் அதை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. நம்முடைய நேரங்களை இழந்து, நம்முடைய சுகங்களை கொடுத்து, நம்மை இழந்து தேவனுடைய பணியை செய்து தேவ சித்தத்தை, தேவ நோக்கத்தை, தேவ திட்டத்தை நிறைவேற்ற தேவனுடைய பிள்ளைகள் எங்கே? ஒன்றையும் நாம் இழக்க முடியும், இழக்காமல் ஒன்றையும் நொந்துடாதபடி நாம் தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவா இருந்தால் தேவன் நம்மை நம்பி பொறுப்புகளை கொடுப்பது எப்படி? சில நேரங்களில் ஊழிய பாரங்கள் அதிகமாக இருக்கும், உண்மைதான். சில நேரத்தில் அதை சுமக்க முடியாத பாரம் போல இருக்கும், உண்மைதான். ஆகவேதான் ஒரு கட்டத்திலே போசே சொல்றார், ஆண்டவரே இந்த ஜனங்களை எல்லாம் பால் மறந்த குழந்தைகள் போல சுமக்கிறதுக்கு நானா இவர்களை பெற்றேன், ஆகவே உங்களுடைய கண்களிலே என்னை கிருபை கிடைத்தால் என்னை கொன்று போடும். யார் ரிக்வெஸ்ட் பண்ணது? தேவ மனுஷன் மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், இவ்வளவு ஜனங்களாலும் ஆண்டவரை நான் நெருக்கப்படுகிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை அபரிமிதமாக செய்த அந்த அற்புதமான தேவ மனுஷனை ஒரு கட்டத்தில் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னாலே சகிக்க முடியல, என்னாலே இதை தாங்க முடியல, இவ்வளவு ஜனங்களையும் என்னால நடத்த முடியல, இது எனக்கு மிஞ்சின பாரமா இருக்கு, ஆகவே உங்களுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் என்னை கொன்று போடு, இவர்கள் முறுமுறுப்புகளை என்னால் தாங்க முடியவில்லை, இவர்களை நடத்துறது எனக்கு இலகுவான காரியமாக இருக்கில்லை, ஆகவே உம்முடைய கண்களை எனக்கு தயவு கிடைத்தால் என்னை கொண்டு கொடுக்கின்ற தேவ ஜெபத்தை கேட்கிறோம், சந்தேகமே இல்லை. ஆனா ஒரு காரியம் சொல்லட்டுவா, நாம் செய்கிற ஜெபங்கள் எல்லாவற்றையும் தேவன் கேளாமல் இருக்கிறதுக்காக நான் தேவனை சோதரமான சொல்றது புரியுதா? தேவன் ஜெபத்தை கேட்கிறோம், ஆனால் நாம் செய்கிற எல்லா ஜபத்துக்கும் தேவன் பதில் கொடுக்காமல் இருக்கிறதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரமே தெரியுமோ? நாம் நெருக்கப்படுகிற போது, கஷ்டங்கள் துன்பங்கள் நம்முடைய வாழ்வில் வரும் பொழுது, நாம் சில நேரத்தில் மனம் உடைந்து, ஆண்டவரே நான் இருந்தேன்ன, ஆண்டவரே என்னை எடுத்து போடும், ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும், ஆண்டவரே போதும் வாழ்ந்தது, இட் இஸ் எனஃப். அது நம்முடைய மன உளைச்சலினாலே நாம் செய்கிற ஜபம். எனக்கு அறிவார்களே, சில நேரங்களிலே தேவனுடைய சித்தம் என்பது இலகுவாரதல்ல. ஆனால் தேவ சித்தத்தை நிறைவேற்ற நாம் கிரயம் செலுத்துவதாக. So we have to pay the price to accomplish the will of God in our life. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நாம் கிரயம் செலுத்துவதாக இருக்கணும், முன்வருவதாக இருக்கணும். அவர்களை கொண்டுதான் தேவனுடைய காரியங்கள் நிறைவேற்ற முடியும். சோ அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல் ஏறுகிறார். ஏன் இந்த பிரயாணம் என்று அவரை கேட்டால் அவர் சொல்லுவார், இது தேவ திட்டம், தேவ நோக்கம், ஆகவே புறப்படுகிறது சொல்லி போகிறார். போகட்டும். இரண்டாவது காரியம் மூன்றாம் வசனப்படி 27 மூன்றப்படி சீக்கிரம் 27 மூன்றப்படி.
மறுநாள் சீதோன் துறைபிடித்தோம், யூலியு பவுலை பச்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகரிடத்தில் போய் பராமரிப்படியும்படிக்கு உத்தரவு கொடுத்தான்.
சரி, இப்ப கவனிங்க, இங்க என்ன நடக்கிறது? பவுல் சங்கிலிகளாலே கட்டப்பட்டு கப்பல் ஏறுகிறார். குற்றவாளி போல கைகள் கட்டப்பட்டு விலங்கிடப்பட்டு கப்பல் ஏறுகிறார். நான் சொன்னது போல அவர் செய்த குற்றம் என்ன? கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணது. ஆகவே உலகம் அவரை குற்றவாளியாக தீர்த்து கைகளை கட்டி விலங்கி மாட்டி அவரை கப்பல் ஏற்றுகிறது. சோ இப்ப நடந்தது என்ன? இவர் கப்பல் ஏறின போது அந்த இடத்துல அந்த கப்பல் இருந்த அந்த நூற்றுக்கு அதிபதி அவருடைய கண்களிலே அவருக்கு தயவு கிடைத்தபடியால் அவர் என்ன செய்கிறாரு? சோ அவருடைய விலங்குகளை அவிழ்த்து, அது மாத்திரமில்ல, அந்த சீதோன் பட்டணத்திலே இருந்த தன்னுடைய நண்பர்களை போய் சந்திக்கிறதுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறார். பாருங்க, மறுநாளிலே அவங்க சீதோன் பட்டணத்திலே போய் சேர்றாரு. சோ அங்கே சேர்ந்தவுடன் என்ன நடக்குது? அந்த நூற்றுக்கு அதிபதி பவுலுடைய விலங்குகளை கலட்டி மட்டுமல்ல, தன் சிநேகிடத்தில் போய் பராமரிப்பு அடையும்படி அவருக்கு உத்தரவு கொடுத்தாரு. நாம கண்டுகொள்ற காரியம் என்ன? அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே பவுல் இன்னார் என்றதை நூற்றுக்கு அதிபதி கண்டிருக்கிறார். அது மாத்திரமில்ல, அவன் அந்த கப்பலில் ஏறி அந்த சில மணி நேரத்துக்குள்ள அவனுடைய வாழ்க்கையும் அவன் எப்படிப்பட்டவன் என்பதையும் அந்த நூற்றுக்கு அதிபதி அறிந்தபடியால் அவரை நம்பி நல்லா விளைவிக்கணுங்க, கைகள் இந்த விலங்கை கலத்தி மட்டுமல்ல, சீதோன் பட்டத்திலிருந்து அவருடைய பிரெண்ட்ஸ் சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுத்து வர. இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பவுல் ஒரு கைதி, நூற்று கதிபதியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, நூற்று கதிபதியுடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்ட கைதிகள் காணாமல் போய்விட்டால், தப்பி போய்விட்டால் அவர்களோட தலை உருடும். அவ்வளவு கடினமான ரோம சட்டம் இருக்கிறது. எந்த கைதிகளை எந்த ரோம போற்றவர்கள் தவறுபடுகிறார்களோ அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். ஆகவேதான் பிலிப்பு பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் அவர்கள் இரவிலே இருந்து ஆண்டவரை துதிச்சு பாடி சிறை கதவுகள் உடைந்து போன போது எல்லா கைதிகளும் ஓடிட்டாங்க. சரியோ? ஆகவே சிறைச்சாலையில இருந்த அந்த போர்ச்சேவுகள் யாரும் என்ன செஞ்சாங்க? பவுலு சீலா ஓடிட்டாங்கன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க? பட்டத்தை எடுத்து தாங்களே கொலை செலுத்த. ஏன் தெரியுமோ, அவர்கள் பாதுகாப்பிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட கைதிகள் ஓடிவிட்டால் இவர்கள் தலைகள் வெட்டப்படும். ஆகவே அவர்கள் நாமளே தற்கொலை செஞ்சு சொல்லி பயத்திலே பட்டயத்தீர்கள் தங்களை அந்த வழியில தான் தேவன் நிறுத்துங்க, ஒண்ணு செஞ்சிடாதேங்க, நாங்க இங்கதான் இருக்கிறோம். நூற்றுக்கு அதிபதிய கைகளிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்யறாரு? அந்த நூற்று கதிபதி அவருடைய விலங்குகளை அகற்றி தன் சேனைகிடத்தில் போய் பராமரிப்பது. அப்படின் அர்த்தம் என்ன? அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த மனுஷனுடைய, அந்த தேவ மனுஷனுடைய வாழ்விலே, நடத்தையிலே, பேச்சிலே கண்ட நட்பண்புகளை கண்ட அந்த நூற்றுக்கு அதிபதி அவரை நம்பி அவரை என்ன கட்டுகளை அவிழ்த்து நண்புகிடத்தில் போகிற அளவுக்கு அவன் அந்த மனுஷனை நம்பியிருக்கிறா பாருங்க. என்ன சொல்லுவார? மற்றவர்கள் நம்புகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். பிகாஸ் ஐ ஆம் எ சைல்ட் ஆஃப் காட். மட்டுமல்ல, நாம் ஒரு தேவனுடைய பிள்ளை, மட்டுமல்ல, நாம் தேவனுடைய ஊழியக்காரர். சொல்லலும் செயலிலும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். மற்றவர்களுக்கு நம்மை நாம் வெளிப்படுத்தணும். வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் சொல்லினாலும் செய்தினாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அது மாத்திரமில்ல, நாம் நம்முடைய சொல்லினாலும் செய்தினாலும் தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தணும். அப்படி தெய்வீக சாயல்களை, தேவ குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் வெளிப்படுத்தும் பொழுது பரலோகத்தில் இருக்க பிதா அவர் மகிமைப்படுகிறார் சொல்லி இயேசு நமக்கு சொல்லுகிறாரு. 5 அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம் இல்லையா? இவ்விதமாய் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. ஏன் தெரியுமோ, தண்டிலே வைக்கப்பட்ட விளக்குகள், பிரகாசிக்கிறதுக்காக வைக்கப்பட்டிருக்கிற விளக்குகள், மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டிய விளக்குகள் கீழடைந்து போய் கிடைக்கிறது. என்ன மலை மேலே இருக்கிற பட்டணங்கள் மறைந்து போய் இருக்கிறது. என்ன நம்முடைய வாழ்க்கை நாலிபர் காண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், நற்கிரியங்களை மற்றவர்கள் காண வேண்டும் என்று விரும்புகிறார், நற்கந்தகமாக நாம இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால தேவனுக்கு மகிமை என்று இயேசு நமக்கு சொல்கிறாரு. இந்த தேவ மனுஷன் அவர் கைதி போல கப்பல் ஏறினாலும் அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவர் சில மணி நேரத்துக்குள்ளே அடுத்த நாள் அவர் சீதோன் துறை பிடித்திருக்கிறார்கள். அந்த மனுஷன் அப்போ சில பவுடைய வாழ்விலே அவருடைய வாழ்க்கையில வெளிப்பட்ட நட்கிரியர்களை நட்பண்புகளை கண்டு அந்த டூட்டுக்கு அதிபதி அவன் கைகளில் இருந்து விலங்குகளை அகற்றி தன் நண்பகிடத்தில் பராமரிப்பு அடைகிறதுக்கு போய் வாங்க அனுப்பிவிட்டு ஒருவேளை அவன் போய் திரும்பி வராவிட்டான். பவுலை நூற்றுக்கு அதிபதி அந்த அளவுக்கு நம்பியிருக்கிறார் பாருங்க. முன்பின் தெரியாதவர் தான், ஆனா இவர் இவர் தேவனுடைய மனுஷன், இவருடைய நட்பண்புகளுக்கு போனா திரும்பி வருவான் நம்பிக்கையிலே தண்டத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட கைதியாகி அவரை கொடுத்திருக்க விட்டுருக்க போயிட்டு வாப்பா. அப்படியால் எந்த அளவுக்கு அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த நூற்றுக்கு அதிபதி நம்புற அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில வெளிச்சம். சோ இது வல்லவோ கிறிஸ்தவ வாழ்வு. So, திவ்ய குணநலன்கள், திவ்ய சுபாவங்கள். So, we have to reveal the nature of God through our life for the glory of God. அறிவு இருக்கலாம், பல வருஷ அனுபவங்கள் இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய நற்சுபாவங்கள், தெய்வீக குணநலங்கள், தேவ பண்புகள் நம்முடைய வாழ்விலே வெளிப்படுவர். கப்பல் ஏறினவர் தான், கைதி போல காணப்பட்டவர் தான், ஆனா சில மணி நேரத்துக்குள்ளே டூட்டுக்கு அதிபதியுடைய நம்பிக்கைக்கு பாத்திரனாக மாறிட்டாரே. பார், விலங்குகளை அகட்டி வெளியே விட்டாலும் திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கையிலே அவர் விட்டிருக்கிறார். பாருங்க எனக்கு அறிமானவர்களே, இன்றைக்கு மற்றவர்கள் நம்பத்தக்க ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம். இந்த மனுஷன் சொன்னா செய்வா, இந்த மனுஷன் சொன்னா செய்வா, வருவன் என்றா வருவா, செய்வன் என்றா செய்வா. People can believe you. உன்னையும் என்னையும் ஜனங்கள் நம்ப முடியுமா? நம்முடைய வார்த்தையில உண்மை உண்டா? நாம் சொல்லுகிறவர்களை செய்கிறோமா? செய்கிறவர்களை சொல்லுகிறோமா? என்னை சேர்த்துதான் பிரசங்கப்படுற 23 அதிகாரத்திலே இயேசு இப்படியாய் சொன்னார். முதலாம் 2 வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்க இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், சொல்றபடி செய்ய மாட்டார்கள். ஆகவே அவர்கள் சொல்றதை செய்யுங்க, அவங்க செய்கிறதையோ செய்யாதீங்க. இது எப்படி இருக்கு? பட் ஹூ ஆர் யார் அந்த பீப்புள்? அவங்க ரிலிஜியஸ் லீடர்ஸ், அவர்கள் மத தலைவர்கள், அவர்கள் வேதத்தை போதிக்கிறவர்கள், வேத பாரகர்கள், வேதத்தை அறிந்தவர்கள், வேதத்தை புரிந்தவர்கள், வேதத்தின் தேவனை அறிந்தவர்கள், மேல் பாராட்டுகிற அவர்கள், பரிசேயர், சதுசேயர். ஆண்டவர் ஏன் சொல்றாரு? அவங்க சொல்றதை செய்யுங்க, அவர்கள் உபதேசத்தை செய்யுங்க, ஆனா அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றாதே. அப்படியானால் அவருடைய வாழ்க்கைக்கும் அவருடைய போதனைக்கும் இடையில தான் எவ்வளவு பெரிய வித்தியாசம் என்பதை யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வார்த்தைக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குமாக இருந்தால் சொல்றது கோச்சு கொள்ளாதீங்க. நாமும் ஒரு வித பரிசை தான் பாருங்க. நாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். It is true, but நாம் உண்மையுள்ளவராக இருந்தாதானே உலகம் தேவன் உண்மையுள்ளவர் கண்டுகொள்ள முடியும். தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். இட் இஸ் ட்ரூ. நீயும் நானும் பரிசுத்தமாக உலகத்தில் வாழ்ந்தாதானே மற்றவர்கள் நாம் ஆராதிக்க தேவன் பரிசுத்தம் என்று சொல்ல முடியும். தேவன் அன்புள்ளவர் தான். நீங்களும் நானும் அன்பாக நடந்தால் வாழ்ந்தாதானே உலகம் தேவன் அன்புள்ளவர் என்பதை கண்டுகொள்ள முடியும். நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் என்றார் ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி மூலமாக. பரிசுத்தாவிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலமடைந்து யூதேயா சபாரியா எருசலேமிலும் யூதேயாவிலும் சபாரியாவிலும் உலகத்தில் கடைசி படைந்தோம் எனக்கு சாத்தியம். We are the witness of Jesus Christ. இயேசுவின் சாட்சிகள், இயேசுவை பின்பற்றவர்கள், இயேசுவின் பிள்ளைகள். பட் அவருடைய குணநலங்கள் நம்முடைய வாழ்வில் காணப்படுவது இல்லையா? அந்தியோகியா பட்டணத்தில் அப்போ சில 11 அதிகாரத்தில் பார்க்கிறோம் இல்லையா? அந்தியோகியா பட்டணத்திலே முதல் முதலாக விசுவாசிகளுக்கு கிறிஸ்தவர்களுடைய பேர் வழங்கப்பட்டாயிற்று. யார் கிறிஸ்தவனுடைய பேர் குத்தினது, யார் கிறிஸ்தவனுடைய சீல் குத்தினது, அவர்களோட ஒரு பச்ச குத்திட்டு தெரியல, பின்னாலும் முட்டினாலும் ஒட்டிட்டு தெரியல. ஆனா உலகம், சமுதாயம், சமூகம் இவர்கள் கிறிஸ்தவன் சொல்லி சீல் பண்ணிக்குது. காரணம் என்ன? கிறிஸ்துவின் சுபாவத்தை அவர்கள் வெளிப்படுத்தினபடியால், கிறிஸ்துவடைய நற்குணங்களை வெளிப்படுத்தினபடியால், கிறிஸ்துவின் வார்த்தையின்படி வாழ்ந்தபடியால் உலகம் அவர்களை பார்த்து இவர்கள் கிறிஸ்துவன் சொல்லி பேர் கொடுத்திருக்கு. பாருங்க, எனக்கு அறிமானவர்களே, நம்முடைய வாயின் வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையின் நடத்தைகளும் கொண்டு கொண்டு முரண்படக்கூடாது. மற்றவர்கள் நம்புற அளவுக்கு நாம வாழணும், மற்றவர்கள் நம்புற அளவுக்கு நாம வாழணும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன்னும் பின்னும் ஒரு கோணல் இருக்கக்கூடாது, அல்லது ஏதோ ஒரு புதிர் போல நாம வாழ்ந்துட்டு போகக்கூடாது. நம்ம மற்றவர்களால் விளங்கிக் கொள்ளாதவங்க போல நாம இருந்துடக்கூடாது. என்ன கருமானவர்களே, நாம ஒரு புதிர் போல இருந்துடக்கூடாது. மற்றவர்களால் விளங்கிக் கொள்ளக்கூடாத ஒரு நபராக நாம இருக்கக்கூடாது. வேதம் சொல்றபடி நாம் எழுதப்பட்ட நிருபங்கள் மற்றவர்கள் நம்மை வாசிக்கட்டும், மற்றவர்கள் நம்மை விளங்கிக் கொள்ளட்டும், மற்றவர்கள் நம்மை புரிந்து கொள்ளட்டும். ஆகவே நம்மை நாம் மற்றவர்களுக்கு ஒழிக்காமல் இருக்கிறது வேதத்தின்படியான வெளிப்படையான சத்தியம் என்று நான் சொல்லுகிறேன். ஏன் ஒழிக்க வேண்டும்? இஸ் தேர் எனிதிங்? ஏன் ஒழிக்கணும்? இது கரிபார தெய்வ ஜனமே, கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த கப்பல் இறந்த நூட்டுக்கு அதிபதியுடைய நம்பிக்கைக்குரியவனாக மாறினார். நற்குணங்கள் அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்வில் காணப்பட்ட நற்கிரியைகள், நற்குணங்களை, அவருடைய குணாதிசயங்களை பார்த்து கட்டுகளை அவிழ்த்து அவரை விடுதலை ஓடிவிட்டார். நீ போய் வாப்பான்னு சொன்னார். நூட்டுக்கதிபதி நம்புற அளவுக்கு அவர் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய லாபத்துக்கு ஸ்தோத்திரம். போகட்டும், அடுத்த வசதிக்கு போவோம்.
9-11 கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாயிருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். 100 பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான்.
சரி, கொஞ்சம் கவனிங்க. வசத திரும்ப படிங்க, 11
100 பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாக
நல்லா கவனிங்க. கப்பலில் கிட்டத்தட்ட 276 பேர் வந்திருக்கிறாங்க. ஹலோ, இந்த கப்பல் கிட்டத்தட்ட 276 பேர் வந்திருக்கிறாங்க. நல்ல கிரௌட் இல்லையா சோதரம்? அதை விட கப்பல் எஜமான் இருந்திருக்கிறார். அதை விட கப்பலில் ஒரு மாலுமி இருந்திருக்கிறார், கேப்டன் இருந்திருக்கிறார். அதை விட டூட்டுக்கு அதிபதி இருந்திருக்கிறார். அதோடு டூட்டுக்கு அதிபதி கீழே இருக்கிற சேவர்கள், போர் சேவர்களும் இருந்திருக்கிறார். சோ எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 276 பேர் இருந்திருக்காங்க. 276 பேர் இருந்திருக்காங்க. இப்ப என்ன கவனிங்க, சோ இப்ப ஒரு கட்டத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, வெகு காலம் சென்று போயிட்டது, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமில்ல ஜீவனுக்கும் வருத்தம் சேதம் உண்டு காண்கிறேன் சொல்லி அவர்களை எச்சரிக்க, தேவ மனுஷன் அவங்க நடுவில் எழும்பி எச்சரிக்கிறார். ஆனால் 11 சொல்றது, 100 பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாக நம்பினார். பவுலிடத்தில் நற்கிரியைகளை கண்டாலும் ஆலோசனை என்று வரும்பொழுது அவ என்ன சொல்லப்பட்டது, பவுலினால் சொல்லப்பட்டதை பார்க்கலும் மாலுமியும் கப்பல் எஜமானு சொன்னதை அதிகமாக நம்பினார் என்றிருக்குது. சோ அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன தேவ வார்த்தையை நம்பாமல் மாலுமியும் எஜமானு சொன்ன வார்த்தையை நம்பினபடியால் தான் பின்னுக்கு வருகிற கப்பல் பிரயாணத்தில் வருகிற நெருக்கடியை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி வந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சொல்லை கேட்டு அந்த பிரயாணத்தை அவர்கள் கொஞ்சம் தாமதித்திருந்திருந்தால் இவ்வளவு பின்னுக்கு வருகிற அவ்வளவு கடினமான கப்பல் பிரயாணத்துக்கு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்றால், நாம் யாருடைய வார்த்தையை நம்புகிறோம், யாருடைய வார்த்தையை கேட்கிறோம், யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம். எனக்கு அவர் நீங்க 11 தெளிவாய் சொல்றது, டூட்டுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கலும் மாலுமியை கப்பல் எஜமானனையும் அதிகமாக நம்பினாராம். சரி, இப்ப என்ன கவனிங்க, சோ அந்த நூட்டுக்கு அதிபதி தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை நம்பாமல் மற்றவருடைய வார்த்தையை அதிகமாக நம்பினாராம். இப்ப நமக்குள்ள வருகிற கேள்வி என்ன தெரியுமோ, இப்ப நாம கற்றுக்கொள்றது என்ன தெரியுமோ, தேவ பிள்ளைகளாகிய நாம் யாருடைய வார்த்தைக்கு அதிகம் செவி கொடுக்கிறோம், அல்லது தேவ பிள்ளைகளாகிய நாம் யாருடைய ஆலோசனைகளுக்கு அதிகம் இடம் கொடுக்கிறோம்? What the Bible says, முதலாம் சங்கீதம் என்ன சொல்றது? முதலாம் வசனம் எப்படி ஆரம்பமா ஏதோ வட்டி எடுத்தது போல இருக்குது இல்லையா? உடனே எப்படி ஆரம்பம்? துன்மார்க்கடைய முதல் 150 சங்கத்திலும் முதல் சங்கத்தில் முதல் வசனம் எப்படி ஆரம்பமாகுது? துன்மார்க்கடைய ஆலோசனைபடி நடவாது, அதாவது என்ன, வாழாது. ஹலோ, துன்மார்க்கடைய ஆலோசனைபடி நடவாது. அப்புறம் பாவிகளுடைய வழியில நில்லாது, பரியாசக்கார உட்காருபடத்துல உட்காராது. அதாவது நடவாது, டில்லாது, உட்காராது. இது மூன்றும் படிப்படியாக ஏற்படுகிற சம்பவம். இதை குறித்து நான் பேசுவானே. இப்ப என்ன கவனிங்க, நடவாத, நில்லாத, உட்காராத. சோ துன்மார்க்கோட ஆலோசனைபடி நடவாத. சோ ஆனால் அநேக தேவனுடைய பிள்ளைகள் வெளிப்படையானது நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தினுடைய கதைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் அதிகமாக இடம் கொடுக்கிறது எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய காரியம். நன்றாய் விளை கொள்ளுங்க, ரட்சிக்கப்பட்ட நாம் தேவனுடைய பிள்ளைகள். நன்றாய் விளை கொள்ளுங்க, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் தேவ ஆவியானவர் வாசமாக இருக்கிறார், மறந்துடாதே. சோ எனக்கு ரட்சிக்கப்படாத தாயாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாத தகப்பனாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாத சகோதரங்களா இருக்கலாம், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளாக இருந்தாலும், என்னதாக இருந்தாலும், எனக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவர் அவர்களுக்குள்ள இல்ல இல்ல இல்ல. ஆகவே ரட்சிக்கப்படாதவர்களுடைய ஆலோசனைகளையும் வார்த்தைகளையும் தேவ பிள்ளைகள் நாம் கேட்டு அதன்படி வாழுகிறது நம்முடைய வாழ்வுக்கு பெரிய பாதிப்பை கொண்டு வரும் என்றது வெளிப்படையான உண்மை. பவுல் சொன்ன வார்த்தையை, எச்சரிப்பை கேட்டு அந்த பிரயாணத்தை கொஞ்சம் தாமதிச்சிருந்தா பின்னுக்கு வருகிற நெருக்கடியிலிருந்து தப்பிச்சிருக்கலாம் இல்லையா? ஆனால் அவர்களோ தேவ மனுஷர்கள் சொல்ற வார்த்தைகளை அற்பமாக எடுக்கிறார்கள். அவரோ நூற்றுக்கு அதிபதியோ தேவனுடைய தேவ மனுஷன் சொன்ன வார்த்தைக்கு அவன் மதிப்பு கொடுக்கல, தேவனுடைய வசனத்துக்கு அவன் கீழ்ப்படியல, தேவ மனுஷன் சொன்ன வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கல. உலகத்தின் வார்த்தைகளுக்கு, மாலுமியும் கம்பெனி சொன்ன வார்த்தைகளுக்கு அவன் செவி கொடுத்தான். பின்னுக்கு வருகிற விளைவை பார்க்கும் பொழுது பயங்கரமாக இருக்குது. பாரு, எனக்கு அறிவான தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், யாருடைய வார்த்தைகளுக்கு அதிகம் செவி கொடுக்கிறோம், யாருடைய ஆலோசனைகளுக்கு அதிகம் செவி கொடுக்கிறோம்? ஓகே, நான் சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், கேட்கிறது விடுறது உங்களை பொறுத்தது. ஆனால் நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், துன்மார்க்கோட ஆலோசனைபடி நடவாதே, துன்மார்க்கோட ஆலோசனைபடி ஜீவியத்தை நடத்தாதே, துன்மார்க்கோட ஆலோசனைக்கு செவி கொடுக்காதே, அவர்களுடைய கதைகளுக்கு காரியங்களுக்கு இடம் கொடுக்காத நீ தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய ஆவியை பெற்ற நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய ஊழியர்கள் சொல்லுகிற ஆலோசனைகள், அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து நடப்பமாக இருந்தால் வரப்போகிற பின் விளைவுகளுக்கு தப்பித்துக் கொள்ள தேவன் நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவார். ஏன் தெரியுமா? தேவ ஊழியக்காரன் தான் கூப்பிட்டு சொல்லுவான், இப்படி செய்யாத, அப்படி சொல்லாத, இப்படி நடவாத, இது சரியில்லை, இது தேவனுக்கு உலகத்தில் சொன்ன அது பரவாயில்ல, அது பரவாயில்ல, ஓ செய், அது பரவாயில்ல. ஆனா சில பேருக்கு தெரியும், தேவ ஊழியத்தில் போனா இவங்க கட்டாயம் மறுப்பு தெரிவிப்பாங்க, மனசாட்சிக்கே தெரியும். ஆகவே நம்முடைய காரியங்களுக்கு ஒத்து போறவர்களுக்கு நாம் விட்டு கொடுக்கிறோம், அல்லது போனா நம்மளை விட்டு போடுகிறோம். நம்முடைய வசதிக்கேற்றபடி ஆலோசனை கொடுக்கிறவங்களும் நம்முடைய வசதிக்கேற்றபடி கதைக்கிறவங்களுக்கு நாம வளைந்து கொடுக்கிறோம். உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஆவியப்பட்ட மனுஷன், தேவன் ஆவினால நடத்தப்படுற ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் உங்களை கூப்பிட்டு இப்படி செய்யாத, இது தவறு, இந்த வழி பிழை, இது உன் எதிர்காலத்துக்கு பாதிப்பை கொண்டு வரும், இது உன் சந்ததிக்கு கஷ்டத்தை கொண்டு வரும், இதனால தேவன் துக்கப்படுவார், தேவனுடைய கரம் பேசுனா, எங்களுக்கு ஏற்றபடி ஆலோசனை சொல்லுங்க, எங்கள் விருப்பப்படி புத்தி சொல்லுங்க, நாங்கள் விரும்புறபடி வாழ்றதுக்கு எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க, நாங்கள் விரும்புறபடி ஜீவிக்கிறதுக்கு எங்களுக்கு புத்தி சொல்லுங்க. உங்களுடைய எச்சரிப்பு எங்களுக்கு தேவையில்லை. எச்சரிப்பை யாரு விரும்புகிறது? எச்சரிப்பு ஒருத்தர் விரும்ப மாட்டோம். நமக்கு வசதியாக வார்த்தைகளை அள்ளிக்கொண்டிருக்க, ஆஹா இவர் அல்லவோ நல்ல மனுஷன், இவர் அல்லவோ நல்ல பொம்பளை, இவர் அல்லவோ நல்ல ஆம்பளை, இவன் அல்லவோ நம்ம ஃப்ரெண்டு. பாருங்க, இன்றைக்கு தேவன வார்த்தைகளை நாம இறுக்கமாக கை கொண்ட, இவர் ரொம்ப ஸ்டிக்கா இருக்கிறார் பாரு, கொஞ்சம் பிளெக்சிபிளாக இருக்கிறவர்கள் யாராவது உண்டோ? ஓ, தே ஆர் த குட் பர்சன். அவங்க தான் நமக்கு தேவன். ஏன்னா இலகுவானதை நாம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்முடைய உள்ளம் துடிக்குது. பார், இன்னைக்கு தேவனுடைய வழிகளை தெரிந்து கொண்டு நடக்கிறவர்கள் எங்கே, தவறுகளை கண்டித்து உணர்த்துறவர்கள் எங்கே, சத்தியத்தின் வெளிச்சத்திலே தப்பு கண்டு சொல்லும் பொழுது மனந்திருப்பவர்கள் எங்கே, ஆவிக்குரிய ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்கிறவர்கள் எங்கே, மாலுமீனால சொல்லப்பட்ட ஆலோசனைக்கு இடம் கொடுத்தபடியா அல்லவோ இவ்வளவு பெரிதான கப்பல் சேதம். கடைசியில பார்க்கும் பொழுது கப்பலே உடைந்து போயிட்டு பாருங்க, முன்னணியும் போய் என்ன முட்டி கொண்டிருக்க பின்னணியும் கடல் அலைகளிலே உடைந்து போயிட்டு பாக்குறாங்க. காரணம் என்ன? தேவ மனுஷன் சொன்ன ஆலோசனையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்திருந்தார். இவ்வளவு அலங்கோலங்கள் பயங்கரங்கள் இருந்து தப்பித்துக் கொண்டிருக்கலாமே, ஆனால் கேட்கவில்லை. விளைவு நம்மை பாதிக்கிறது. இந்த கரிபார தேவ ஜனமே, இலகுவானவைகளை தெரிந்து கொள்ளாதபடி ஆண்டவர் வழிகளை நாம் தெரிந்து கொள்ளணும். தேவனுடைய பிள்ளைகளப்பா, நம்முடைய விருப்பு வெறுப்புகளுக்காக வாழுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சுய வெறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம மனசும் மாமிசும் விரும்புறதை நிறைவேற்றுவதற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்காகவா தேவ ஆவியை பெற்றோம்? இதற்காகவா இயேசு நமக்காக மறித்தார்? இதற்காகவா இயேசு நம்மை தெரிந்து கொண்டார்? இதற்காகவா நம்மை ரட்சித்தார்? இதற்காகவா கிரியை செலுத்தினார்? நான் இருந்து யோசிக்கிறது சில நேரத்தில், ஒரு நாள் போன நான் யோசிப்பேன் என்ற வாழ்க்கையில ஒரு நாள் கட், ஒரு மாசம் போன யான் யோசிப்பேன் என்ற வாழ்க்கையில ஒரு மாசம். நவம்பர் முடிய போது 2014 நவம்பர் மாசம் முடிய போது. சோ நவம்பர் முடியக்கல என்ற வாழ்க்கையில ஒரு மாசம் முடியுது. ஒரு வருஷம் முடியக்கல என்ற வாழ்க்கையில ஒரு வருஷம் முடியுது. இனி எவ்வளவு காலமோ விடட்டும். சோ நாம எதுக்காக வாழ போறோம், ஏன் வாழுகிறோம்? அதான் நோக்கம், ஏதோ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். சில பேரை கேளுங்க, எப்படி இருக்கிறீங்க? ஓ, ஏதோ இருக்கிறோம். சிஸ்டர், எப்படி இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறோம். இத தப்பி பிழைச்சவர்கள் போல, கப்ப பிரயாணத்தில் தப்பி பிழைச்சவர்கள் போல இருக்கும். யாருடைய ஆலோசனைக்கு நாம் இடம் கொடுக்கிறோம்? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். தவறான ஆலோசனைகளுக்கு தவறையும் இடம் கொடுக்காது, அவருடைய வாழ்க்கையை பாதிக்கும். தேவ வழிகளை விட்டு நாம் தவறி போறதுக்கு இடம் இருக்கும். நமக்கு நலமன்று தோகும் தோன்றுபவைகள் எல்லாம் நாம் கை கொள்ள வேண்டும் என்பதல்ல, தேவ வழிகளில் நடக்கணும். இவரிடத்துல போட தேவனுடைய ஆலோசனை உண்டு, இவரிடத்துல போட தேவ வடத்தலை சொல்லுவார்கள். அப்படியான ஒரு வாழ்க்கை நீயும் நானும் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உலகத்துக்கு ஒத்து நாம் வாழாதபடி, உலகத்தின் பாவங்களுக்கு வளைந்து கொடுக்காதபடி, மனுஷ பொறுப்பு பொறுப்புகளுக்கு இசைந்து கொடுக்காதபடி, தேவ ஆவியினால நடத்தப்பட்டு தேவ நோக்கத்தை நிறைவேற்றி தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவ மனுஷங்களை தேவன் இன்றைக்கும் தேடிக்கொண்டிருக்காண்டு நான் சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? துன்பார்க்கிற ஆலோசனை தருவாது. படி 27 20-25 படிக்க சீக்கிரம்.
அநேக நாள் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல்,
அநேக நாட்களாய் சூரியனையும் காணல நட்சத்திரங்களையும் காணல, அநேக நாட்களாய் லைஃப் எங்க, வாழ்க்கை எங்க? கப்பல்ல. கப்பல் எங்க இருக்கு? நிலத்தில் இருக்கு, கடல்ல, சமுத்திரத்தில். அது என்ன காரியம் தெரியுமோ? என்ன ஒரு காரியம் சொல்லட்டுமோ? இன்றைக்கு இருக்கிற நவீன கப்பல்கள் இல்லையா, அந்த நாட்கள் இருந்த காத்தடிக்கிற பக்கம்தான் கப்பல் ஓடும் பாரு. அதனால்தான் எதிர்காட்டா இருந்தபடியா சீதம் துறை பிடிச்சு ஓடணும். காத்து எதிர்காத்தா அடிச்சா கப்பல் ஓடுறதுக்கு வழி இல்லை. அப்ப காத்தடிக்க போதே சுத்து சுத்தி 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 காத்துக்கு ஏற போய் சேர்றதுக்கு எத்தனை மாசங்கள் சேரும்? வாழ்க்கை எங்க? கடல்ல. இதுதான் தேவ சித்தமா? இதுதான் தேவ நோக்கமா? எஸ். அநேக நாட்களாவது,
அநேக நாட்களாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல், மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால்.
நட்சத்திரங்களையும் காணையில், சூரியனையும் காணையில, அதைவிட மிகுந்த பெரும் காற்றும் மழையும் அடிச்சுட்டே இருக்கு. எங்க? கடல்ல. வாழ்க்கை எங்க? சமுத்திரத்துல. அடிச்சுட்டே இருக்கு, பெரும் காற்று மழை அடிச்சுட்டே இருக்கு. படி,
இனி தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை முழுவதும் அற்று போயிட்டு.
இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பை முழுவதும் அற்று போயிட்டு. நோ ஹோப், ஹோப்லெஸ் சிச்சுவேஷன். இப்ப என்ன கவனிங்க, 276 பேரோட லைஃபும் ரிஸ்க் ஆயிடுச்சு. 276 பேர் பவுலோட சேர்த்து, அதுக்குள்ள பவுலோட அரிஸ்தர் அரிஸ்தர்க்கு என்கின்ற தெசலோனிக கிரீக் நாட்டை சேர்ந்தவர் இருந்திருக்கிறார். அதோட வைத்தியனாக லூக்காவும் இருந்திருக்கிறார். அது வேறு. இப்ப பாருங்க, 276 பேர் இருந்திருக்கிறாங்க. சோ இப்ப என்ன இருக்குது? சூரியனையும் காணல, நட்சத்திரத்தையும் காணல, பெருமழையும் காற்றும் அடிக்குது, மாசக்கணக்காக கடல்ல கப்பல் போய்கிட்டே இருக்குது. சோ இப்ப என்ன இருக்குது? நோ ஹோப். இது ஒரு இனி தப்பி பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை முழுவதும் அட்டு போயிடுது. அல்ல கவுடி பவுல விட்டார். எத்தனை பேர் கப்பல்ல? 276 பேர் பவுல விட்டா. 275 பேர், 275 பேர. இவர்களுடைய வாழ்க்கையில என்ன இல்ல? நம்பிக்கை இல்ல. என்ன நம்பிக்கை இல்ல? இனிமேல் தப்பி பிழைப்போம். சரி, சமுத்திரத்துல நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சது. ஏண்டா அநேக நாட்களா சாப்பிடாம இருக்கிறான் அது வர. சோ இப்ப என்ன? இனிமேல் நம்பிக்கை இல்ல, செத்து பிழைக்கிற செத்து போறதான், வரும் வழி இல்ல. ஹோப், நோ ஹோப். எனக்கு அப்படிங்க, இப்படியான ஒரு சூழலை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுப்பிடு என்று சொல்லுகிறாரு. என்ன தெரியுமா? இப்ப படிங்க, 22 படிங்க சீக்கிரம்.
ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கற்பச்சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது.
என்னை
ஆட்கொண்டவரன் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிக்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார்
என்றான்.
ஆனபடியினாலே மனுஷரே திடமனதாயிருங்கள்.
எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனத்தை நம்புகிறார்கள். இப்ப என்ன கவனிங்க, இப்ப என்ன கவனிங்க, ஒருதருடைய வாழ்க்கையில நம்பிக்கை இல்லை, இனி தப்பி பிழைப்போம் என்கின்ற ஒரு நம்பிக்கை. ஆனா ஒரு மனிதன் எழுப்பிடுகிறான், பாருங்க அந்த கப்பல்ல இவ்வளவு பேரும், இனிமே நமக்கு வாழ்க்கையில சரி காரியம் முடிஞ்சது, என்னென்னலாம் நினைச்சாங்களோ, எதெல்லாம் யோசிச்சாங்களோ, சரி இப்ப கடைசியா வந்து. ஆனா எல்லாரும் வாழ்க்கையிலும் நம்ம, ஆனா ஒரு மனுஷன் எழுப்பினிக்கிறான், அவ சொல்றாரு ஒரு பயப்படாதீங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் நம்பிக்கை இருக்கிறேன். என்ன சொல்லிருக்கிறாரு? அப்ப அந்த இரவு ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்துல தோன்றி, பவுலே உனக்கு கன உனக்கு கப்பச்சின உனக்கு ஒரு சேதம் வராது, உன்னோட பிரயாணம் பண்ணுற ஒருவருக்கும் ஒரு சேதம் வராது, கற்ப சேதமே அல்லாமல் பிராண சேதம் வராது என்று ஆண்டவர் அவனுக்கு சொல்லிட்டார். சரியோ? ஆகவே அவர் எழும்பின்னு சொல்றான், ஒருவருக்கும் பிராண சேதம் வராது. அதாவது ஒருவரும் நீங்க சாக மாட்டீங்க. எல்லாரும் உள்ளத்துல என்ன இருக்குது? சாக போறோம் மட்டும் பயம் இருக்குது. ஆனா அவன் எழும்பி நிக்கிறான், நீங்க ஒருவரும் சாக மாட்டீங்க, ஒருவரும் சாக மாட்டீங்க, நான் உங்களுக்கு நம்பிக்கை நற்செய்தியை சொல்லுகிறேன். ஏன்னா நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், என்னோடு கூட உங்களை எல்லாருக்கும் உயிர் பிச்சை போட்டிருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஒருவரும் சாக மாட்டீங்க, ஆகவே நீங்க நம்பிக்கையோடு நீங்க தைரியமா இருக்கு. என்னென்றால் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். காற்று அடிக்குது, பெருமழை அடிக்குது, நட்சத்திரத்தையும் காண இல்ல, சூரியனையும் காண இல்ல, நம்பிக்கை இல்ல, எல்லாரும் செத்து பண்ணும். ஆனா ஒரு மனுஷன் வெளிச்சத்தை காணாவிட்டாலும், நட்சத்திரத்தை காணாவிட்டாலும், சூரியனை காவிட்டாலும் நீங்க ஒருத்தர் சாக மாட்டீங்க என்றால், எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நாம் ஒருவரும் சாக மாட்டோம், பிராணச்சேதம் வராது, கப்பச்சேதம் மாத்திரம்தான் இருக்கும். ஆகவே பயப்படாதிருங்கள். ஒரு மனுஷன் எழும்பி அவன் தைரியமாக அவன் சொல்றார். எனக்கு அருமானவர்களே, நான் சொல்றபடிய காரியம் என்ன, இதுல நான் சொல்ல வருகிற காரியம் என்ன, இன்றைக்கு உலகத்தில் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளம். They have no hope in their life. வியாதி நிமித்தம் வாழ்க்கையில நம்பிக்கை இல்லை, குடும்ப பிரச்சனைகள் நிமித்தம் வாழ்க்கையில நம்பிக்கை இல்லை, பிள்ளைகளால் ஏற்படுகிற நெருக்கம் வாழ்க்கையில நம்பிக்கை இல்லை, சிலர் பொல்லாத பாவ பழக்கங்களுக்கு அடிமையாகி அதிலிருந்து விடுபட முடியல, வாழ்க்கையில நம்பிக்கை இல்லை, ஏ பிறந்தோம் என்று சொல்லி ஏதோ வாழ்கிறோம் சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காங்க. நமக்கு தெரியத்தக்க எத்தனை பேர வாழ்வில் இன்றைக்கு நம்பிக்கை இல்லை பாரு. அதான் சொல்றேன், நம்முடைய வாழ்வில் ஒரு நம்பிக்கை இருக்கு. இயேசு நமக்கு அந்த நம்பிக்கையை தந்திருக்க, இந்த நம்பிக்கையை நாம் மற்றவர்களுக்கு சொல்லணும். உனக்கும் ஒரு வாழ்வு இருக்கப்பா, உனக்கு ஒரு ஆத்மா இருக்குது, உனக்கும் ஒரு வாழ்வு இருக்குது, உனக்கும் ஒரு எதிர்காலம் இருக்குது. இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்கு தருவாரு. ஏனென்றால் இவ்வளவு பேருக்கும் பிராணச்சேதம் வராது, நான் உன்னிமித்தம் அவர்களுக்கு தயவு சொல்லி ஆண்டவர் இயேசு அவனுக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே அவ்வளவு பேருக்கும் ஆண்டவர் அவர் நிமித்தம் தயவு செய்தது போல நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடி இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்வில் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கார், அவர்களுடைய வாழ்வில் ஒரு நம்பிக்கையை நாம் ஏற்ற முடியுமே, அவருடைய வாழ்வில் ஒரு வழியை நாம் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமே. ஏன் வாழ்கிறோம் என்று தெரியல, குடும்பத்தில் பல பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், பிள்ளைகள் பெற்றோர் பிரச்சனைகள், வியாதியோடு ஒரு போராட்டம், கடன் தொல்லைகள், பல பிரச்சனைகள், வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாம இருக்கிற ஜனங்கள் ஏராளம் உண்டு. ஏன் வாழ்கிறோம் தெரியாமல் இருந்தன செத்து போகலாம் நினைக்கிற உள்ளங்கள் ஏராளம் உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை நற்செய்தியை கொண்டு போகக்கூடியவர்கள் நீயும் நானும் அல்லவா? நம்மிடத்திலே ஒரு நம்பிக்கை நற்செய்தி இருக்கிறது. அதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன் பாவங்களை மன்னிப்பார், உனக்கு எதிர்காலம் தருவார், உன் சூழ்நிலைகளை மாற்றுவார், உன் நிலைமைகளை மாற்றுவார்னு சொல்லி ஒரு நம்பிக்கை நற்செய்தியை கொடு சொல்ல நம்மால முடியுமே. நான் என்ன சொல்ல, சபை என்றால் என்ன? நம்பிக்கை இல்லாத உலகத்தில் நம்பிக்கையோடு வாழுகிற கூட்டம் தான் சபையாகும். நம்முடைய வாழ்வில் ஒரு நம்பிக்கை உண்டு, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். சோ கர்த்தராகிய இயேசுவை மிஞ்சி அவரை அறியாமல் நம்முடைய வாழ்வில் ஒன்று நடவாது. சோ ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்வில் இருக்கப்படியால் நமக்கு அற்புதம் செய்ய, நம்மை வாழ வைக்க, நமக்கு நன்மை செய்ய அவர் வல்லவராக இந்த நற்செய்தியை நாம் மற்றபடி சொல்லுவோம். சோ நம்பிக்கை இல்லாத மக்களுக்கு நாம் நம்பிக்கை நற்செய்தியை எடுத்து செல்வதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கப்பலில் இருந்த ஒருவருக்கும் நம்பிக்கை இல்லை, ஆனா தேவ மனுஷன் சொல்றார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். சூழ்நிலையை பார்த்தால் எங்கு சூழ்நிலையை பார்த்தா பெரும் காட்டடிக்குது, பெருமழை அடிக்குது, நட்சத்திரத்தை காண, ஆனால் அவன் சொல்றான் பயப்படாது. சூழ்நிலை நமக்கு பாதகமா இருக்குதான், ஆனா நான் சொல்றேன் நீங்க ஒருவரும் சாக மாட்டீங்க. நீங்க சூழ்நிலையை பார்த்து செத்து போடுவோம் நினைக்கிறீங்க, ஆனா நான் தேவமுனை சொல்றேன் நீங்க சாக மாட்டீங்க. கடலை பார்க்காதீங்க, காட்டு பார்க்காதீங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். கர்த்தர் எனக்கு சொன்னபடி என்னுடைய உயிரையும் உங்களுடைய உயிரையும் காப்பாற்றிய தீருவார் என்று நம்பிக்கை நட்சத்திரம் சொல்றான். பாருங்க ஐயா, பாருங்க, எல்லாம் நல்லாம இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை கொண்டு வரலாம், ஆனா எல்லாம் பாதகமாக இருக்கும் பொழுதும், சூழ்நிலைகள் எல்லாம் பாதமாக இருக்கும் பொழுதும், அந்த இடத்திலும் தேவனுடைய ஒரு நம்பிக்கையின் வார்த்தை கொண்டு வரது இலகுவானது இல்லை. ஆனால் இங்க ஒரு மனுஷன் பாருங்க எளிமையா, பயப்படாதீங்க, எனக்கு சொல்லப்பட்ட போற அடகு, நீங்க ஒருவரும் சாக மாட்டீங்க, என் நிமித்தம் தேவன் உங்களுக்கு தேவைப்படுங்க நம்பிக்கை நடிச்சு. இதை நான் மட்டும் வழிக்கு சொல்ல கடனாளிகளா இருக்கிறோம். நான் சீக்கிரம் முடிக்கிறேன். 27 படிக்கணும், 28 பாருங்க, அதுல படிக்க முதலாம் வசனம், 28 முதலாம் வசனத்தை படிக்க சீக்கிரம்.
நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலிதா என்று அறிந்தோம். அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரை எஞ்சேத்துக் கொண்டார்கள். பவுல் சில உறவுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவி கொண்டது.
கொஞ்சம் பாருங்க, மழை இன்னும் விடையில், மழையும் காத்து அடிச்சுட்டே இருக்குது. தேவ கிருபையினால், ஆண்டவருடைய கிருபையினால வந்து சேர்ந்துட்டாங்க. பெலித்தா இந்த தீவுல வந்து சேர்ந்துட்டாங்க. என்ன நடந்துட்டு பாருங்க, அங்க அடமழை நிமித்தம் ஏற்பட்ட குளிருக்காக உரைகளை எரிச்சு அவர் குளி காஞ்சிருக்காங்க. சோ குளி காய் இருக்கும் பொழுது என்ன நடந்திருக்குது, அப்போஸ்தலனாய பவுல் அவர் என்ன செய்யறான், ஒரு உரகு எடுத்து அதை என்ன செய்யறான், எடுத்து அதை நெருப்புல போட்டிருக்கான். ஆயத்தமாக இருந்தது போல ஒரு பாம்பு அம்மன்னு பாஞ்சது பாரு, அது விரியும் பாம்பு, விஷப்பாம்பு, அனல் உரைத்து அது என்ன செஞ்சிருக்குது, பவுலோட கைய கடிச்சிருக்குது. அது மாத்திரம் இல்ல, கடிச்ச பாம்பு கடிச்சிட்டு விடையும் இல்லை, அது கப்பிட்டே இருக்குது பாரு. இதனா யோசிச்சு பாப்பா, கடிச்சு விட்டாலும் பரவாயில்ல, கடிச்சு அதை தூக்கிட்டு பிடிக்கிறான், தூ கைய பாக்குறான், அது தூங்குது கிட்ட அந்த கையில. அனலுரைத்த பாம்பு, விஷப்பாம்பு, விரியம் பாம்பு, என்ன அது கடிச்சு தூங்குது. அட அட அட, இப்ப இதை பார்த்து சூழ இருந்த அந்த தீவார் என்ன சொல்றாங்க பாருங்க. சோ அந்த வசத்தை படிங்க,
நாலாம் வசத்தை படி
இந்த மனுஷன் கொலைபாதம், சந்தேகமே இல்லை. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, இந்த மனுஷன் கொலைபாதகம். ஏன் தெரியுமோ, இந்த இவ்வளவு பெருமலைக்கும் காத்துக்கும் கடலுக்கும் சாவுக்கும் தப்பி வந்தும் பலிவன விடையில பாருங்க, ஆகவேதான் விரியும் பாம்பு அவனுடைய கையில கடிச்சிருக்குது. ஆகவே கொஞ்ச நேரத்தில் இவன் சாக போறான். ஆகவே இவன் கொலபாதக, கொலபாதக. யார் கொலபாதக? தேவனுடைய மனுஷன் கொலபாதக, தேவனுடைய ஊழியக்காரன் கொலபாதக. சோ பாருங்க, சில நேரத்தில் உண்மை உள்ள சில தேவ பரிசுகளும் தவறாக புரிந்து கொள்ளுதல் என்கின்ற இந்த காரியத்துக்கு தப்பவே முடியாது. ஐ சே இட் அகைன், ஒவ்வொரு உண்மையுள்ள தேவனுடைய ஊழியர்களும் மற்றவர்களால தவறாக புரிந்து கொள்ற அந்த நிலைமையிலிருந்து தப்பவே முடியாது. இந்த மனுஷன் கொலைபாதகன், ஆனா அவன் குற்றம் மட்டும், பெரியம் பாம்பு கவ்வினது உண்மைதான், ஆனா அவன் தேவன் மனுஷன்ப்பா, தேவனுக்கு முன்பாக குற்றமட்டும் நீதிமா. ஆண்டவுடைய அன்பு நிமித்தம் வந்திருக்கிற தேவ மனுஷன் அவன் கையில தான் பிடிச்சது. ஆனா ஜனங்க சொல்றாங்க, இவன் கொலைபாதகன், தவறாக பொறுத்து கொள். இந்த தவறாக ஒரு மனிதரை பொறிந்து அவர்களை குறித்து கதைச்சு அவருடைய இருதயங்களை உடைக்கிற காரியங்களை பாருங்க, அது சிலுவில் அடிக்கிற அனுபவம் போல இருக்கு. அதை குறித்து நான் யோசிக்கும் பொழுது பழையாட்டில் இருந்த ஒரு சம்பவத்தை பல சம்பவம் ஒரு சார் சொன்ன கேளுங்க. அன்னார் அநேக வருஷங்களா பிள்ளை இல்லை, பாவம் நொந்து போய் வெந்து போய் ஆலயத்துக்கு ஓடுறார், ஓடு அழுகிறார். தன் நிலைமையை நினைத்து ஒம்பி ஒம்பி அழுது அழுது ஆண்டவர் பாதத்தில் தன் இதயத்தை ஊட்டி விட்டார். ஆண்டவரே என்னைப்பார், கர்த்தாவே பெரிநாள் சொல்லுகிற வார்த்தைகளை கேளு, என் இதயம் உடைகிறது. ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய். நீண்ட நேரமாக அவள் தேவனோடு பேசிக்கொண்டே இருக்கிறாள், உதடுகள் அசைந்தது, சத்தம் வெளியில வரல. ஆலயத்து வாசலிலே பிரதான ஆசாரியன் ஏலி இருக்கிறா, பார்த்துக்கொள். இவ வெகு நேரமாக விண்ணப்பம் பண்றதை பார்த்துட்டே இருக்கிறார். இவ என்ன நினைக்கிறா, இவ என்ன நினைக்கிறா, ஓஹோ இவள் குடிச்சிட்டு வந்திருக்காள் போல. ஆகவே சொன்னா, போதும் உன் குடியை உன்னை விட்டு விலக்கு. ஏற்கனவே நொந்து போன உள்ளம், ஏற்கனவே பெண்ணால வார்த்தைகளை கேட்டு கேட்டு உடைந்து போன உள்ளம், இப்ப பிரதான ஆசை வாய்ந்து விடுது. நீ ஒரு குடிகாரி, உன் குடியை உன்னை விட்டு விலக்க. அதாவது பிரதான ஆசாரியனாலும் அன்னால புரிஞ்சொள்ளபடியாக தவறாக புரிந்து கொண்டு அவர் பேசின கடின வார்த்தை அவருடைய உள்ளத்தை இன்னும் அதிகமாக உடைச்சிருக்கு. ஆனால் இந்த இடத்திலே பிரதான ஆசாரியன் பார்க்க அன்னால் தன்னுடைய ஆவிக்குரிய குணநலனை வெளிப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தியிருக்கார். என்ன தெரியுமோ, அன்னால் திரும்பி சொல்லியிருக்கலாம், யா நீதான் ஒரு தேவ மனுஷன் ஆயிட்டுதே, நீதான் பிரதான ஆசாரியன் ஆயிட்டுதே, நீ எனக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி என்னை தேற்ற வேண்டிய நீ, என்னை அறியாமல் புரியாமல் இப்படிப்பட்ட கடினமான வார்த்தைகளை பேசுகிறாயே, நீங்கெல்லாம் ஒரு தேவ ஊழியக்கான சொல்லி அவள் பேசியிருக்கலாம், அவள் திரும்பி பல வார்த்தைகளை கொண்டிருக்கலாம், ஆனால் அன்னால் தேவன மனுஷன் ஆயிட்டது. அந்த இடத்திலும் பிரதான ஆசனாலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாலும், ஆட்ட வேண்டியவர்கள் காயங்களை உண்டாக்கினாலும், அவர் சொல்றார், உம்முடைய மனுஷியாக என்னை பேலியாளின் மகளாக எண்ணாது, என் மன கிளேசத்தினால் தஜவ் பண்ண கருபானவர்களே. ஏலியால அவள் புரிந்து கொள்ள முடியல, புரிந்து கொள்ளா விட்டாலும் தன்னுடைய ஆவிக்குரிய குணநலங்களை விட்டு அன்னால் இறங்கவே இல்லை. பாரு, அதை நான் எடுக்க சொல்றது, பிரச்சனை இருக்கிறது உண்மை, ஆனால் நாம் அந்த பிரச்சனையை எப்படி கையாளுகிறோம் என்பதைத்தான் தேவன் பார்ப்பார். பிரச்சனைகள் முடிந்து போவதில்லையே, சாகும் வரைக்கும் ஏதாவது ஒன்று இருக்கத்தான் போகுது. ஆனால் அவைகளை எப்படி நாம் அணுகிறோம், ஹவ் வி ரீச் ஹவ் வி ஹேண்டில் த ப்ராப்ளம், எப்படி நாம் பிரச்சனைகளை கையாளுகிறோம் என்பதைத்தான் தேவன் பார்ப்பார். அவை காரியங்களை கவனமாக கையாளுற அளவுக்கு நம்முடைய வாழ்விலே ஆவிக்குரிய பக்குவம் இருக்கணும் பாரு. அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி முதிர்ச்சி என்று சொல்லுவேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று பரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறது ஆவிக்குரிய குண நலங்களை வெளிப்படுத்துறது இல்லை. ஆனால் அன்னாலே போல தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாலும் அந்த இடத்துல நம்முடைய மாமிசத்துக்கு இடம் கொடுத்து நாம் மறு வார்த்தைகளை சொல்லி நாம் நியாயம் பூர்வமாக கதைக்க ஒழிக்கிடாமல் அவள் அமைதியாக அந்த ஆசாரியனை குற்றப்படுத்தாமல் அவளை துக்கப்படுத்தாமல் மரியாதையாக நடந்து கொண்ட அன்னாள் பிரதான ஆசன் பார்க்க அந்த இடத்துல உயர்ந்து நிற்கிறாள் இல்லையா. தேவடைய நாமத்துக்கு மகிழ்வு உண்டா. நம்முடைய ஆவிக்குரிய குணநலங்கள் எங்கே தவறாக புரிந்து கொள்ளப்படுகிற சூழலில் இருந்து நாம் தவறி போடுறது இலகுவான காரியம் இல்லை. இன்னைக்கு புருஷனால மனைவி தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறாள், மனைவி புருஷனை தவறாக புரிந்து கொள்றது, ஊழியர்கள் மற்றும் விசுவாசிகள் மத்தியிலே தவறாக புரிந்து கொள்ள காரியங்கள், குடும்பங்களிலே இவைகள் எல்லாம் நடக்கிற ஒரு காரியங்கள் தான். இன்றைக்கு பலருடைய பெருமூச்சு என்ன, இன்றைக்கு அநேகருடைய உள்ளத்திற்கு பெரும், ஐயோ இவர் என்னை இன்னும் சரியாக புரிஞ்சு கொள்றார் இல்லையே, இவர் என்னை விளங்கிக் கொள்றார் இல்லையே, என்னதான் இவருக்கு நன்மை நான் செய்தாலும், என்னதான் இவரோடு அன்பாக நடந்தாலும், என்னதான் இவருக்கு அன்பு பாரான, இவர் என்னை விளங்கிக் கொள்றார் இல்லை, இவர் என்னை புரிந்து கொள்றார் இல்லை, எப்பொழுது என்னை விளங்கிக் கொள்வார், எப்பொழுது என்னை புரிந்து கொள்வார், எப்பொழுது என்ன நடப்பார் என்கிற பெருமூச்சு விடுகிற உள்ளங்கள் தான் இன்றைக்கு எத்தனை ஏராளம். God knows everything. பட் நான் சொல்றேன், உங்களுடைய உள்ளத்தை ஆட்ட நான் சொல்றேன், சொல்ற கேளுங்க, சொல்ற கேளுங்க, சொல்ற கேளுங்க. இன்னும் 25 வருஷமோ 50 வருஷம் நீ வாழ்ந்தாலும் உன்னை எந்த நபராலும் சரியாக புரிந்து கொள்ளவே முடியாது. இன்னும் 50 ஆண்டுகள் என் மனைவியோடு நான் வாழ்ந்தாலும் என் மனைவி என்னை 100 விதம் புரிந்து கொள்ள முடியாது. நானும் அவர்களை 100 விதம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனா ஒரு நட்செய்தி என்னவென்றால், நம்மை சரியாக புரிந்து கொள்கிற ஒருவர் உண்டு. நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை சரியாக புரிந்திருக்கிறார். உன்னையும் என்னையும் சரியாக விளங்கியிருக்கிறார். நம்முடைய பலம் என்ன, நம்முடைய பலவீனம் என்ன எல்லாவற்றையும் அறிவார். விளங்கிக் கொள்ள வேண்டியவர் நம்மை விளங்கி இருக்கிறாரே, புரிந்து கொள்ள வேண்டியவர் நம்மை புரிந்து கொண்டிருக்கிறாரே. மற்றவர்களால நாம புண்பட்டாலும் பெருமூச்சுகள் விட்டாலும் நம்மை தெரிந்து கொள்ள வேண்டியவர், நம்மை தெரிந்து கொண்டவர் நம்மை புரிந்திருக்கிறார். ஆகவே என் கருமானவர்களே, இந்த உலகத்திலே இருக்கும் வரைக்கும் பலரால நாம் புரிந்து கொள்ளப்படாத பல சம்பவங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த நேரங்களிலும் நாம் நம்முடைய ஆவிக்குரிய குணநலன்களை நாம் இழந்து விடாதபடி நம்மை நாம் காத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகும். சரி போடும். இந்த அடுத்த வசனத்தை படிங்க. இந்த 28 அதிகாரத்தில் 5 வசனத்தை படிங்க. சீக்கிரம் 5 வசனத்தை படிங்க.
அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறிவிட்டு ஒரு தீங்கும்
அடையாமல் அவன் அந்த பூச்சியை தீயில உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாமல் இருந்தான். இது எப்படி இருக்குது பாருங்க. தொங்குறது என்னங்க, விஷப்பூச்சி, விரியம் பாம்பு. அது கடிச்ச ஆள் அவுட். ஹலோ, விரியம் பாம்பு கடிச்ச ஆள் அவுட். ஆகவே அந்த தீவார் என்ன பார்த்துட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவன் சாக போகிறான், இவன் பழிகாரன், இவன் கொலகார, ஆகவேதான் பழியானது இவனை விடவிடேன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவன் சாக போறான்னு சொல்லி தீவார் என்ன செய்யற, அந்த தீவுல இந்த ஜனங்கள்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க, பார்த்துட்டே இருக்காங்க. பட் இவன் என்ன செய்யறா தெரியுமோ, உண்மையில பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்குது. நமக்கு ஒரு சவா என்ன தெரியுமோ, அவன் என்ன செஞ்சா, அந்த பூச்சிய என்ன செஞ்சா தெரியுமோ, தீயில உதறி போட்டு அவன் ஒண்ணு கலவரப்படையில, ஐயோ பாம்பு கடி, பாம்பு கடி, பாம்பு பாம்பு கடி, ஒன்று கலவரப்படையில அதை தூக்கி சாதாரணமாக கையில ஸ்டீல உதறி போட்டு பேசாம கம்மன் இருக்கிறான். இதை பார்த்ததுல தீவார என்ன ஜோதிச்சா தெரியுமா, ஐயோ இவன் சாதாரண மனுஷன் இல்ல, இவன் தேவனாக இருக்கணும். ஏன் தெரியுமோ, விஷப்பாம்பு கடிச்சா இவன் சாவணும், சாகாவே தேவனாக வேறு சிந்தி ஆகணும் சொல்லியிருக்கேன். இப்ப நான் என்ன சொல்லுவாரு சொன்ன நம்ம கவனிங்க, அவன் என்ன செய்தான், அந்த விஷப்பூச்சியை நெருப்புல தீயில உதர்னார். இப்ப என்ன கவனிங்க, தேவ பிள்ளைகளாகிய எனக்கும் உனக்கும் உதர வேண்டியவர்களை உதர தெரிய வேணுப்பார். கடிக்குது விஷப்பூச்சி, அதை வச்சுட்டு இருந்தா விஷம் முழுவதும் பரவிச்சுன்னா ஆள் அவுட். அதுக்கு முதல்ல அதை உதறியிரு, உதர வேண்டிய இடத்துல உதறு, நெருப்புல உதறி விடு, அது உனக்கு ஆபத்து. உதர வேண்டியவர்களை தயவு செய்து வச்சிருக்காத உடைய வாழ்க்கையில உதர வேண்டியவங்களை உதறி விடு. பாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க, அதுதான் சொல்ல போற காலங்க. நாம உதர வேண்டியவர்களை நெருப்பு தீயில உதறித்தான். சில பேர் இருக்குது பொறாம என்கின்ற பாம்பு கவிட்டு இருக்குது, சில பேருக்கு கலகம் என்கின்ற பாம்பு கடிச்சிட்டு இருக்குது, சில பேருக்கு முரட்டாட்டம் என்கின்ற பாம்பு கடிச்சிட்டு இருக்குது, சில பேருக்கு கீழ்படியாமல் என்கின்ற பாம்பு கடிச்சிட்டு இருக்குது. இவைகளை நாம உதறி தள்ளாவிட்டால் அவைகள் நம்முடைய வாழ்வில் பாதிப்பு கொண்டு வரும், அது நமக்கு விஷம் போல நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கும். சோ உதர வேண்டியவர்களை உதறு, முரட்டாட்டங்கள் நம்முடைய வாழ்வில் வேண்டாம் அதை உதறி தள்ளு, கலக குணங்கள் நம்முடைய வாழ்வில் வேண்டாம் உதறி தள்ளு, பொறாமைகள் வேண்டாம் உதறி தள்ளு. ஐயோ பொறாமைக்கு முன்பாக நிக்கத்தக்கவன் யார் என்று வேதம் சொல்லுது. ஆகவே அது உதறி தள்ளு, பொறாமைகள் வேண்டாம். அவைகளால் ஏற்பட்ட விளைவுகளை வேதத்தில் பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கு. ஆகவே என்ன கருமாவுகளே, எவைகளை உதற வேணுமோ அவைகளை உதறணும். அப்பொழுதுதான் நாம இலகுவாக முடியும், அப்பொழுதுதான் நாம தேவனை நெருங்க முடியும். இங்க பாருங்க, அவர் என்ன செஞ்சாரா, அந்த விஷப்பூச்சியை அவர் உதறி போட்டு அவர் பேசாம இருந்தார். ஏன் தெரியுமோ, இப்ப என்ன கவனிங்க, இதை குறித்து நான் யோசிக்கும் பொழுது ஏன் தெரியுமோ, பவுலுக்கு நல்லா தெரியும், எத்தனை விரியம் பாம்பு என்ன கடிச்சாலும் கத்தர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு, நீ ரோமா புரியல என்ன குறிச்சு சாட்சி கொடுக்கணும். ஆகவே எத்தனை விஷப்பூச்சி என்ன கடிச்சாலும் நான் சாக மாட்டேன், சமுத்திரத்திலும் சாக மாட்டேன், விஷப்பூச்சி கடிச்சாலும் சாக மாட்டேன், ஒன்று கண்ணு செஞ்சாலும் சாக மாட்டேன். ஏன் தெரியுமோ, ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு, நான் ரோமா புரியல தன்னை குறிச்சு சாட்சி கொடுக்க, ஆகவே எந்த விஷப்பூச்சி கடிச்சாலும் நான் சாக மாட்டேன், எந்த பருமலையும் எந்த பருங்காட்டையும் அடிச்சு கொண்டு போக முடியாது, ஏன்னா தேவ நோக்க நிறைவேற வேண்டும், ரோமா புரியலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். ஆகவே விஷப்பூச்சியே நீ என்ன செய்ய முடியும்? ஆண்டவரை குறித்து நான் சாட்சி சொல்ல முடியும். ஆக உங்க விஷம் என்ற வாழ்வில் ஒன்றும் செய்ய முடியாது, என் சரத்தை பாதிக்க முடியாது என்று சவால் பட்டிருக்காம்ப. இதை நான் சொல்லும் பொழுது மார்க்கு 16:16 ஏன் சொல்றாரு இல்லையா? என்ன சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடிச்சாலும் அது ஒன்றை சேதப்படுத்தாதான். எனக்கு அருமான அவருடைய வாழ்க்கையில அப்படியே நடந்திருக்கிறது பாருங்க. எனக்கு அருமான தேவ ஜனமே, உதற வேண்டியதை உதறி தந்தார். ஏண்டா அவனுக்கு தெரியும், ஆண்டவர் இயேசுவை குறித்து ரோமூர்ல நான் சாட்சி கொடுக்க முடியாது. அவர் சொன்னபடி என் வாழ்வில் நடக்கும் என்பதை விசுவாசித்த தேவ மனுஷன் உதறி தள்ளி போட்டு அவர் சர்வசாதாரண. கடைசி ஒரு குறிப்பை சொல்லி நான் முடிக்கிறேன். அந்த முதலாம் வசனத்தை படிங்க, 28 முதலாம் வசனத்தை சீக்கிரமா.
நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலிட்டா என்று அறிந்தோம்.
அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம். கடைசியாக நான் அந்த குறிப்பை பாருங்க, அந்நியர் அந்த தீவு ஜனங்கள் அந்நியர். யாரு? பவுலுக்கும் படகில் இருந்த அனைத்து ஜனங்களுக்கும் அந்நியர், முகமறியாதவர்கள், தெரியாதவர்கள். ஆனால் பெருமழை காலத்தில், அந்த குளிர் காலத்தில் அவர்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களில அன்பு பாராட்டி வரைகளை பொறுக்கி நெருப்பு மூட்டி சாப்பாடு கொடுத்து இருக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்து பராமரித்து கிட்டத்தட்ட 3 இருந்திருக்காங்க அந்த மெலிதா தீவுல. அந்த மெலிதாவில் அவர் சொல்றாரு, அந்நீராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது பாருங்க. என்ன கரிமானவர்களே, முகம் மரியாதவர்களாக இருந்தாலும் அந்த தீவார் இவர்களுக்கு பாராட்டின அன்பிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன கவனிங்க. இவர் 13:2
அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல்
உபசரிக்க மறவாதிருங்கள். சோ இது ஒரு உபதேசம், இட்ஸ் எ டாக்ட்ரின் அவுட் ஆஃப் தி பைபிள். என்ன, அந்நியரை உபசரிக்கிறதுன்றது ஒரு உபதேசம். சோ தேவ பிள்ளைகள் நமக்கு மற்றவர்களை உபசரிக்க நமக்கு தெரியணும். உபசரிப்பு என்கின்றது வேதத்தில் ஒரு உபதேசம் என்பதை நம்ம மறக்க கூடாது. சில கவனிங்க, அதுவும் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்க. இதனால சிலவர் அறியாமல் தேவ தூதர்களை மேசுகார உபசரித்திருக்கார்கள். சோ லோத்து 19:10 லோத்து என் சோதம் வாசல இருக்கிறாரு. 2 அங்க வாரார். அப்ப அவன் போய் கேட்கிறான், ஐயா இங்க வாங்க, ஐயா மாறு நீங்க வாங்க, என் வீட்டு பக்கம் வாங்க. அவங்க வேண்டாம், நாங்க வேற பக்கம் போறோம், நாங்க ரோட்ட. நோ நோ நோ, ஐயா மாறு எங்க வீட்டுக்கு பாருங்க. வந்திருக்க யாருன்ற லோத்துக்கு தெரியாது, வந்திருக்கிற 2 யாருன்ற லோத்துக்கு தெரியாது. ஆனா லோத் என்ன சொல்றாரு, அவருக்கு அந்நியராக கண்டபடியால ஐயா வாங்க என் வீட்டுக்கு வாங்க என்று சொல்லி அவங்களை வேதம் சொல்லுது. அவன் வருந்தி கேட்டுக்கொண்டான். அந்நியராக இருந்தாலும் அவங்களை வருந்தி கேட்டு தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அங்க லோத்திர மனைவி அப்பம் சுட்டு கொடுக்கல, அவனே லோத்தே அப்பம் எடுத்து புளிப்பில்லாத அப்பங்களை சொட்டு அவர்களுக்கு இந்த விருந்து பரிமாறினு சொல்லி வேதன பாக்குறோம். பிற்பாடு அவர்கள் சோதங்குமராவை அழிக்க வந்த தேவ தூதர்களை சொல்லி பிற்பாடு அவர்களுக்கு சொல்லி பாக்குறோம். எனக்கு இப்படியாக அறியாமையினாலே தேவ தூதர்களையும் சிலர் உபசரித்தால் சொல்லி வேதம் சொல்லுது. ஆகவே நான் சொல்ற கேளுங்க, அந்நியரை உபசரிக்கிறது வேதத்தில் ஒரு உபதேசம். இங்க பாருங்க, இவர்கள் மெலிதா தீவாறு, பவுலுக்கும் அவருடன் வந்த ஒருவருக்கும் அறியாதவர்கள் அந்நியர்கள், ஆனால் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். அந்த தீவின் முதலாளியாக இந்த புபிலி என்கின்றவன் அவனுடைய தகப்பன் ரத்த வேதி எடுத்து சாகிறந்த பொழுது அப்போஸ்து நான் பகுல் போய் அவனுக்கு ஜபித்த போது அங்கே அற்புதம் நடக்கிறது. அவர் அது மாத்திரமல்ல, அந்த தீவில் இருந்து வியாதியெல்லாம் கொண்டு வந்த போது பவுல் ஜபித்த போது அவங்கள ஹீலிங் நடக்குது. அங்க பாருங்க, அவன் தங்கியிருந்த அந்த நாளில் மெலிதா தீவில் இருந்த அனைவருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து வியாதிப்பட்ட குணமாக்கி கத்தரா இயேசு நாமத்தை மகமப்படுத்துக. இவன் தேவோட மனுஷன் பாருங்க. எனக்கு அனுமானவர்களே, கடினமான கப்பல் பிரயாணம் தான், ஆனா கத்தோட சித்த நிறைவேறணுமே. கடினமான பிரயாணம் தான், கத்தோட நோக்க நிறைவேறுமே. இப்படிப்பட்ட தேவ மனுஷங்களை தான் தேவன் விரும்புகிறார். எனக்கு அருமானவர்களே, நம்ம நாம் ஒப்பு கொடுப்போம். தேவ நோக்கமும் தேவ சித்தம் நம்முடைய வாழ்வு நிறைவேற நம்ம அர்ப்பணிப்போமே. கத்தோட நாமத்தை பயன்படுத்தும் ஜெயம் பண்ணுமா கடுமையில் சோதரன்.